அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நேற்றைய தொடர்ச்சியில் நம்முடைய இரண்டாவது தலைப்பு தான் இஸ்லாமிய கடமைகளை பால்படுத்துதல் என்ற விடயத்தில் ஒவ்வொருவரின் மீதும் அல்லாஹு தஆலா சில விடயங்களை ஃபர்லாக்கி இருக்கின்றான். நம் மீது சில விடயங்கள் சுன்னத்தாக்கப்பட்டிருக்கின்றன. எப்போது நாம் சுன்னத்தான விடயங்களில் பொடுபோக்கு செய்ய ஆரம்பிப்போமோ அப்போது அதற்கு அடுத்தபடியாக ஃபர்லான விடயங்களில் பொடுபோக்கு செய்ய ஆரம்பம் உண்டாகிவிடும். சுன்னத்தான விடயங்களில் அதனை ஒரு பெருமதியாக நாம் கருதவில்லை என்றால் ஃபர்லான ஒரு விடயமும் நமக்கு பெரிதாக தென்பட மாட்டாது. இந்த வகையில் இஸ்லாமிய கடமைகளில் முதலாவது விடயம்தான் தொழுகையை பிற்படுத்துதல். தொழாமல் இருப்பதென்பது ஒரு விடயம், தொழுகையை பிற்படுத்துதல். ஒருவர் ஆணோ பெண்ணோ பருவ வயதை அடைந்ததிலிருந்து மரணிக்கும் வரைக்கும் பெண்ணாக இருந்தால் அவர்களுக்கு சில காலங்கள் விதிவிலக்காக இருக்கின்றது. அது அல்லாமல் வேறு எக்காரணத்திற்கும் தொழுகையை விட இயலாது. பைத்தியம், போதை போன்ற சில காரணிகளை தவிர நோய் ஒருவர் தொழுகையை விடுவதற்கு ஒரு காரணி அல்ல. அவருக்கு நின்று கொண்டு தொழ முடியாவிட்டால் இருந்து கொண்டு தொழுவார், இருந்து கொண்டு தொழ முடியாவிட்டால் உறங்கிக் கொண்டு தொழுவார், உறங்கியும் தொழ முடியாவிட்டால் ஆக குறைந்தது கண்ணால தொழுவார், கண்ணலையும் தொழ முடியாட்டி மனசால தொழுவார். மனசால தொழ முடியாத ஒரு நோய் இருக்கும் என்றால் அது உண்மையிலேயே தொழுகை விதிவிலக்காக்கப்பட்ட ஒரு நோயாகத்தான் அந்த நோய் இருக்கும். ஒருவர் கோமாவில் இருக்கார், ஆனால் அவருக்கு மனசால தொழ முடியும் என்பது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் தெரியும். அவர் கூட என்ன செய்யலாது, தொழுகையை பாலாக்க முடியாது. அவருக்கு கூட இவருக்கு தொழ முடியும் என்று மற்றவர்களுக்கு தெரியும் என்றிருந்தால் ஒழு செய்து விடணும், அவரும் தொழணும். அதுக்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது, உங்களுக்கு கண்ணால கூட தொழ முடியாவிட்டால் உள்ளத்தால தொழுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. தொழுகையை இன்று பிற்படுகின்றார்கள். ஜமாத்து தொழுகை நடைபெறும், அந்த ஜமாத்து தொழுகையை பிற்படுத்துவதற்குரிய காரணிகளை கேட்டால் உண்மையிலேயே ரொம்ப மன வருத்தம்தான். திருமண வீடுகளில் பொதுவாக மாப்பிள்ள வீட்டுக்காரர்களுக்கும் பெண் வீட்டுக்காரர்களுக்கும் அன்றைக்கு தொழுகை இல்லை, அன்றைக்கு தொழுகை இல்லை. மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் அன்றைக்கு தொழுக ஹராம் மாதிரி, மறந்தும் தொழ மாட்டார்கள். இங்க எப்படியோ தெரியாது, பள்ளிகள்ல காவின் நடக்கும், நிக்கா வைபவம் நடக்கும், மாப்பிள்ள வருவார் தொழுக முடிஞ்சதுக்கு பின்னாலதான். அப்ப வீட்டையாலும் தொழுதையா இல்ல, அவனுக்கு எங்க தொழ டைம் கிடைக்க போகுது, அவன் கிட்டத்தட்ட விடிய 9 மணிக்கு ஆரம்பிச்சிருப்பான் குளிக்கிறதுக்கு. அன்றைக்கு போடுற உடுப்பு தானே, இதுக்கு போற எங்க போடுற, காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சிருப்பாரு குளிக்கிறதுக்கு, 4 மணி வரைக்கும் உடுப்பு தான் போட்டிருப்பார், அவர் ஒரு தொழுகையும் தொழுதிருக்க மாட்டார். இது ஒரு புறம். இன்னமொரு புறம், மாப்பிள்ள கூட்டி போற டைம், மாப்பிள்ள கூட்டி போற டைம் சரியா பாங்க செல்ற டைமுக்கு தான் மாப்பிள்ள கூட்டுவாங்க. அடே, பாங்க செல்ற மாப்பிள்ள கூட்டி போறதுக்கு இல்ல, பாங்க செல்ற பள்ளிக்கு வாங்கன்னு செல்றதுக்கு. அப்ப அங்க 100-200 ஆண்களுக்கு மகரிப் இஷா அடிபடும், 100-200 பெண்களுக்கு இஷா தொழுக மகரிப் தொழுக அடிபட்டும். பாவம், யாரு வேணுமென்று காரணம் இல்லாமல் தொழுகையை 2 நேர தொழுகையை சேர்த்து தொழுவார்களோ அவர்கள் நரகத்தினுடைய ஒரு வாசலுக்கு வந்து விட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம்முடைய பெண்களுக்கு செல்லணும். சமையல், உடுப்பு கழுவுறது, வீடு துப்புரவு செய்வது, பிள்ளைகளுக்கு அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற என்ற காரணிகள் தொழுகையை உரிய நேரத்தில் தொழாமல் இருப்பதற்குரிய காரணிகள் அல்ல. சமைப்பது கூட அது காரணி அல்ல. வாங்கு சொல்லப்பட்டால் அடுத்தது தொழுகைதான். அந்த தொழுகையை பிற்படுத்துவதற்கு நம்மளுடைய எந்த வேலவட்டிகளை நாம் காரணியாக்க கூடாது. நமக்கு பிரயாணத்தில் கூட, ஏன் யுத்த காலத்தில் கூட, பிரயாணத்தில் மட்டுமல்ல யுத்த காலத்தில், யுத்த மைதானத்தில் கூட தொழுகையை விட முடியாது. தொழுகையை சுருக்கி தொழுங்கள். குர்ஆன்ல அல்லாஹ் கூறும்போது இரண்டு சப்புகளாக அமைத்து ஒரு சப்பு தொழட்டும், மற்ற சப்பு பாதுகாப்பாக நில்லுங்கள், அதுக்கு பின்னால மற்ற சப்பு தொழட்டும், நீங்க பாதுகாப்பாக. தொழுகையை விடுறதுக்கு எந்த காரணமும் இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி என்ன வருகின்றது? தங்களுடைய கடைசி தருவாயில நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது தன்னுடைய ஒரு கால் இழுபட்ட நிலைமையில் இரண்டு சஹாபாக்களுடைய தோளில் ஊன்றிய வண்ணமாக பள்ளிக்கு சென்றார்கள் என்று சரியான ஹதீஸ் வந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன? அஸ்ஸலாத், அஸ்ஸலாத், தொழுகை, தொழுகை. ஆனால் அந்த தொழுகையை நாம் சிறிய சிறிய விடயங்களுக்காக பிற்போடுகின்றோம், கலா செய்கின்றோம். ஜமாத் தொழுகை நடைபெறும், அவர் அவர வேலையை செஞ்சுக்கிருப்பார். அந்த ஜமாத் தொழுகையில கிடைக்கக்கூடிய நன்மை அதுக்கு பின்னால எத்தனை தடவை தொழுதாலும் கிடைக்க மாட்டார். இமாமோட மௌமோட சேர்ந்து சொல்லக்கூடிய ஆமீன் அதுக்குரிய நன்மை எத்தனை தொழுகை தொழுதாலும் கிடைக்க மாட்டார். இரண்டாவது, சுபவ் தொழுகையை தொழாமல் தூங்குதல். சுபவ் தொழுகை இப்ப பள்ளிகள்ல பார்த்தா தெரியும், ஒருவர் அஞ்சு நேரம் தொழுகிறாருங்கிறதுக்குரிய சரியான அடையாளம் என்ன? அவர் சுபவுக்கு பள்ளிக்கு வாராரா இல்லையான்னு பாக்குறது. இப்ப பள்ளிவாசல் எல்லாம் அழகாக கட்டப்பட்டிருக்கிறது, அழகா மார்பிள் போட்டு அழகாக கட்டப்பட்டிருக்கின்றது. ஆனா சுபவ தொழுகைக்கு ஒரு 10 பேர் தான், 15 பேர் தான். பெரிய பள்ளியுடைய நிலைமையும் அதுதான், தக்காக்களுடைய நிலைமையும் அதுதான். வீடுகள்ல நிலைமையை பார்த்தா மாப்பிள்ள சுபவுக்கு பள்ளிக்கு வரும்போது கையில துறப்போடையே வாரார், வீட்டு துறப்போடையே வாரார். என்ன நீங்க வீட்டு துறப்போட வாரையல், மனைவி அல்லவா உங்களை கதவை திறந்து போய் பள்ளிக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி உங்களை அனுப்பி போட்டு கதவை மூடி துறப்ப அவ்வளவா வச்சுக்கிறீங்களும். நீங்க பள்ளிக்கு போயிட்டு வாருங்கள, ஊடு பத்தினா என்ன? இது பள்ளிக்கு போயிட்டு வாருங்கள ஊடு பத்தினா, இந்த வீட்டுக்குள்ள பாம்பு பூந்துட்டா எங்கால ஓடுற? மனைவிமார் கட்டில இருந்து கொண்டு செல்றாங்க, கதவை பூட்டி துறப்படுத்திக்கிட்டே போங்க, போய் வந்து துறங்க. எங்களுக்கு இங்க ஒழுங்குறதுக்கு மேல சாத்தையுமே இல்லாது. நீங்க அதை செஞ்சுக்கோங்க. முசீபத்து வீட்டுல முசீபத் இறங்கும், தரித்திரியம் பிடிக்கும். சுபவ் தொழாமல் வேலைக்கு போனால் ஹரிசுல வருது என்ன? தரித்திரியம் பிடிக்கும். முகத்துக்கு ஷம்ப் இல்ல, முகத்துக்கு கிரீம் போட்டாலும் தரித்திரியம் தான். தொழிலுக்கு போனாலும் தரித்திரியம், விவசாயத்துக்கு போனாலும் தரித்திரியம், யாரையாலும் சந்திக்க போனாலும் தரித்திரியம் தான் பிடிக்கும், வீடும் தரித்திரியம் பிடிக்கும். சுபவ தொழுகை இல்லாம போனா ஜெய் முகம் கழுகாம போற மாதிரி, முகம் கழுகாம போற மாதிரி. ஆகவே சுபவ தொழுகை வீடுகள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா அந்த கணவனுக்கு ரஹ்மத் செய்வானாக, யார் தன்னுடைய மனைவியை எழுப்பி விடுகிறானோ, அல்லாஹ் அந்த மனைவிக்கு ரஹ்மத் செய்வானாக, யார் தன்னுடைய கணவனை எழுப்பி விடுகின்றானோ. என்னத்துக்கு? தஹஜ்ஜ தொழுகைக்கு, சுபவ தொழுகைக்கு. நாங்க அந்த பழக்கத்தை உண்டாக்கோம், பிள்ளைகளை தட்டிடணும், தஹஜ்ஜ தொழுகைக்கே தட்டிடணும். சரி, பிள்ளைகள் தஹஜ்ஜ தொழுகைக்கு எழும்பல்ல, ஆக குறைஞ்சது சுபவுக்கு பள்ளிக்கு போகக்குள்ளையாவது ஆம்பளை பிள்ளைகளை கையோட கூட்டி பேசணும், பொம்பளை பிள்ளைகளை எழுப்பிடுவோம். ஆம்பளை பிள்ளைகள வயசுக்கு வந்த பிள்ளைகளை கையோட கூட்டி பேசணும். நான் போறேம்மா, நீ பின்னால வான்னு சொன்னா அவன் பின்னால வரமாட்டான், பின்னால தூங்கிடுவான். அந்த கையோட கூட்டி போய் பழக்கணும். இப்ப எல்லாம் சுபவுக்கு தொழுகை வருது 5 மணி 5:30 தான் வருது, கிட்டத்தட்ட விடிஞ்சுது. ஆகவே சுபவ் தொழுகை தொழாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் வருகின்றது, மேராஜின் போது ஒருவரின் தலை கல்லினால் நொறுக்கப்பட்ட போது அவர் தொழுகையை பாழாக்கினார் என்று சொல்லப்பட்டது. எந்த பெண் ஐவேளை தொழுகையையும் ரமலான் மாத நோன்பையும் தன்னுடைய கற்பையும் பாதுகாத்து கணவனுக்கும் வழிபட்டு நடப்பாளோ அவள் விரும்பிய வழியால் சொர்க்கம் செல்வாள். இப்ப பெண்ணுடைய சொர்க்கத்துக்கு நாம காரணியாக இருக்கும், உதவி செய்யும். அவளை தஹஜ்ஜத் தொழுகைக்கு விடணும், தஹஜ்ஜத் தொழுகைக்குரிய ஏற்பாடை செஞ்சு கொடுக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய இரவுகளை நாம் அமைத்துக் கொள்ளும். மூன்றாவது விடயம், தொழுகையை கலா செய்வது பாவம், கலாவான தொழுகையை தொழாமல் இருப்பது அதைவிட பாவம். இன்று நம்முடைய சமூகத்துக்கு மத்தியில் சிலர் கூறுகின்றார்கள், கலா தொழுகை என்ற ஒன்று இல்லை என்று. கலா தொழுகை என்ற தொழுகை ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில இருக்க முடியாது, அதுதான் உண்மை. கலா தொழுகை என்ற ஒரு தொழுகை இல்லை என்பது ஒரு மனிதனால் தப்பி போன தொழுகையை தொழாமல் இருப்பதென்பது கருத்து அல்ல. நான் லுஹருக்கு சாப்பிட்டு லுஹர் தொழுதுட்டு சாப்பிட்டு தூங்கினேன், தூக்கம் மிகைத்து விட்டது, எலும்புக்குள்ள 6 மணி, மனுஷன் தானே, ஒரு கிரியாணம் போயிட்டு வந்து தூங்கினேன், தூக்கம் மெய்த்து, யாரும் அழிக்கூடல்ல. அது மகரிபுக்கும் பாங்கு சொல்லி இஷாவுக்கும் பாங்கு சொல்லி 9 மணிக்கு தான் கண்முடி பட்டுச்சு. நான் குற்றவாளி அல்ல, எனக்கு தூக்கம் மிகைத்து விட்டது. நான் இரவு தூங்கினேன், எனக்கு சுபஹ் தொழுக தப்பி போய் விட்டது. இதுக்கு நான் குற்றவாளி அல்ல, நான் வேணும் என்று தூங்கல்ல. இப்ப என்ன செய்யணும்? அந்த சுபஹ் தொழுகையை தொழணும். அந்த சுபஹ் தொழுகை என் மீது பொறுப்புல உள்ளது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்தில் கலந்து கொண்டு திரும்பி வந்தார்கள். அப்போது ஒரு இடத்துல தங்க வேண்டி வந்தது. அந்த இடத்துல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாதுகாப்பு செக்யூரிட்டிக்கு நியமித்தார்கள். இப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் யுத்தத்துக்கு போயிட்டு வந்தவர்கள் தானே, உங்களுக்கு தூக்கம் என்று அவருக்கு தூக்கம் பெறாம இருக்குமா? எல்லாரும் தூங்கிட்டாங்க. காலை 8 மணி, 8 மணிக்கு எரித்த வெயில் முதல் முதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுப்பியது. எத்தனை மணிக்கு? காலையில் அடிக்கிற வெயில் தான் ரசூலுல்லாஹ் எழுப்பினாங்க. அங்க எழுப்பி பார்த்தா பிலால் ரலியல்லாஹு தூக்கம், எல்லாரையும் ரசூலுல்லாஹ் எழுப்பிட்டாங்க. அப்ப எத்தனை மணிக்கு சுபஹ் தொழணும்? ஆக குறைஞ்சது 6 மணிக்கு முன்னால தொழணும். இப்ப டைம் 8 மணி, 7:30, 8 மணி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் இவ்விடத்தில் நம்முடைய தொழுகையை உரிய நேரத்தில் தொழாமல் மறக்கடிக்கப்பட்டு விட்டோம், தூக்கம் மிகைத்து விட்டது. இந்த இடத்துல ஷைத்தானுடைய ஊசலாட்டம் இருப்பதின் காரணத்தினால் இந்த இடத்தை விட்டு நாம் வெளியாகுவோம். சற்று வெளியானார்கள், தூரத்துக்கு போய் பிலால் ரலியல்லாஹு சொன்னார்கள், பிலால் பாங்கு சொல்லுவோம் என்று சொல்லி சுபஹ் தொழுதார்கள். சரியான ஹதீஸ்ல வருகின்றது. அதுக்காக சூரியன் உதயம் வரைக்கும் படுத்து கிடந்து போட்டு திரும்ப ஒளிம்பி ரசூலுல்லாஹ் இப்படித்தான் சுபஹ் தொழுகாங்க என்று சுபஹ் தொழுகிறேன். அது மனிதன் என்ற ரீதியில யுத்தத்துக்கு போய் வந்தார்கள், தூக்கம் மிகைத்து விட்டது. அது 1 நாள் 2 நாள் நடக்கிறது. அதுக்காக வேண்டி 10 மணி வரைக்கும் தூங்கி போட்டு ஒளிம்பி 10 மணிக்கு சுபஹ் தொழுக இயலாது. இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய வாழ்க்கையில பல தொழுகைகள் தப்பி போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது, சந்தர்ப்பம் இருக்குது. ஒருவர் விபத்துக்குள்ளாயிட்டார், எக்ஸிடென்ட் பட்டுட்டார், காலும் உடஞ்சிருக்கு, கையும் உடஞ்சிருக்கு, ஆளுக்கு பேசிக்கையுமே இல்ல, கடும் காயம், கொண்டு போய் போட்டிருக்கு ஹாஸ்பிட்டல்ல. 3 நாள் தொழுகை இல்லை. இப்ப என்ன செய்ய? 3 நாள் தொழுகை உண்டா இல்லையே? கவா செய்யணுமே. ஆகவே ஒரு மூமினுடைய முஸ்லிமுடைய வாழ்க்கையில கவா தொழுகை என்ற ஒன்று உண்டாகவே முடியாது. மனிதன் என்ற ரீதியில உண்டாகி விட்டால் அது அவனுடைய மௌத்துக்கு முன்னால நிறைவேற்றப்பட வேண்டும், நிறைவேற்றப்பட வேண்டும். 4வது விஷயம், தன்னுடைய பொருளுக்கு ஜக்காத்து கொடுக்காம ஜக்காத்தை பதுக்குற. நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தின் மீது ஜக்காத்தை விதியாக்கி இருக்கின்றான். ஜக்காத் என்றால் என்னென்று தெரியுமா? அல்லாஹ் நமக்கு வழங்கிய பொருளில் இருந்து நாம் கொடுக்க வேண்டிய கடன்களையும் செலவினங்களையும் கொடுத்துவிட்டு மீதமாக இருக்கக்கூடிய அந்த பணத்திலோ கால்நடையிலேயோ அல்லது மற்ற விவசாய பொருட்கள்லேயோ அது ஒரு அளவை அடைந்திருந்தால் நிசாப் என்று சொல்லுவார்கள், அந்த நிசாபை அடைந்திருந்தால் அதுக்கு 2:5 இன்ன இன்ன கூட்டத்தினருக்கு பிரித்து கொடுப்பதற்குரிய பேர் தான் ஜகாத். தந்தது யாரு? அல்லாஹ். நமக்கு தெரியாமல் இருக்கும். நமக்கிட்ட எவ்வளவு காசு பணம், எவ்வளவு வெள்ளாம செஞ்ச, எவ்வளவு எத்தனை மூட அறுவாடை செஞ்சது, எத்தனை மூட மில்லில் இருக்குது, எத்தனை மூட வீட்டில் இருக்குது, எத்தனை மூட ஸ்டோர்ல இருக்குங்கிறது நமக்கு தெரியாம இருக்கும். ஆனா தந்தவனுக்கு மறக்க மாட்டார். தந்தவனுக்கு தெரியும் இவருக்கு எத்தனை மூட இருக்குது, இவர பேங்க்ல எவ்வளவு கிடக்குது, இவர ஊட்ட எவ்வளவு இருக்குது, இவர் நகையாக எவ்வளவு வாங்கி போட்டிருக்கார், சொத்து எவ்வளவு வாங்கி போட்டிருக்கார், அல்லாவுக்கு தெரியும். தந்த அவன் தானே, தந்த அல்லா தானே. அல்லாவுக்கு தெரியாமல் உன்னுடைய பணத்தையோ, உன்னுடைய நெல்லையோ, உன்னுடைய அரிசியையோ, உன்னுடைய சொத்து சொத்துக்களையோ பதுக்க முடியும் என்றால் பதுக்கிக் கொள். அல்லாவுக்கு தெரியாம செய்யுமா, செய்து கொள். அப்படி இல்லை, அதிலிருந்து கொடுக்க வேண்டிய ஜக்காத் பங்கு அது ஏழைகளுடைய பங்கு, மிஸ்கீன்களுடைய பங்கு, அது அநாதைகளுடைய பங்கு, அது போய் சேர வேண்டிய மக்கள் வெளியில எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள், துவா செய்து கொண்டிருக்கின்றார்கள். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் அந்த பணத்தை அந்த செல்வத்தை பறிப்பான், பறித்து கொடுப்பான். எப்படி பறிப்பான் யாருக்கும் தெரியாது, பறிப்பான். அது நம்மளோடு சேர்ந்திருக்கக்கூடிய நஜீஸ் மாதிரி அதை அல்லாஹ் பிடுங்கி எடுப்பான். சின்னொரு நோய் தான் வெறும் அண்ணா 8 லட்சம், சின்னொரு நோய் 8 லட்சம், மகனுக்கு சின்னொரு விபத்து 10 லட்சம், அண்ணா ஒரு வழக்கு அண்ணா 15 லட்சம். இதுகள் ஜகாத்து பொருட்கள் பறிக்கப்படும் விதங்கள். குடும்பத்தில் ஒரு மகன் பிறப்பான், அவன் பாப்பாக்கு மூத்தவனாக இருப்பான், பாப்பாட முழு சொத்துக்களையும் அழிச்சிடுவான். இது அல்லாஹ் பறிக்கிற முறை, பறிக்கிற முறை. பிள்ளைய படிப்பிக்கணும் 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 லட்சக்கணக்கில் கொட்டுவார், கடைசியா பிள்ளை இவத கண்ணுக்குள்ள மண்ணை போட்டு போட்டு பேசிடுவார். இதுவும் ஒரு முறை தான். உரிய முறையில் அல்லாஹ் தந்ததில் இருந்து நீங்கள் அல்லாஹ்வுடைய பங்கை கொடுத்து விடுங்கள், உங்களுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்படும். ஜகாத்து கொடுத்தா சொத்துக்கள் பாதுகாக்கப்படும். ஆகவே ஜக்காத்து கொடுக்காமல் அல்லாஹ் தந்தவற்றில் இருந்து அல்லாஹ்வுக்கு தெரியாம எங்கேயாலும் பதுக்க இயலும் என்றால் பதுக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு தெரியாம எங்கேயாலும் பதுக்க இயலும் என்றால் பதுக்கிக் கொள்ளுங்கோ, அது நடக்க முடியாத விஷயம், அல்லாஹ் எடுத்துடுவான். ஆகவே ஜக்காத் என் மீது கடமையாக்கப்பட்டது, அதை நான் பதுக்கி வைப்பது நாளை கியாமத்துடைய நாளையில் என்னுடைய கழுத்துல மாலை போடப்படும். இதால பாம்பால அல்லாஹ் பாதுகாப்பான். அடுத்த விடயம், தொழுகை இல்லாத மனைவிக்கு கணவனும், தொழுகை இல்லாத கணவனுக்கு மனைவியும் தொழுகையை பற்றி சொல்லாமல் இருப்பது. மனைவிக்கு தொழுகையை பற்றி எடுத்து செல்றதுக்கு மாப்பிளைக்கு தைரியம் இல்லை, பிள்ளைகள் தொழுகை இல்லாமல் இருக்குது எடுத்து செல்றதுக்கு பாப்பாக்கு தைரியம் இல்லை, கணவன் தொழுகை இல்லாம இருக்காரு மனைவிக்கு எடுத்து செல்றதுக்கு தைரியம் இல்ல. ஆனா ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக வாழ்றாங்க, ஒரே பிங்கான்ல சாப்பிடுறாங்க, இவருக்கு ஜும்மாவும் இல்ல ஒரு கத்தமும் இல்ல, எப்படி இந்த கணவனோட சேர்ந்து வாழ்வது, எப்படி இந்த மனைவியோட சேர்ந்து வாழ்வது, எப்படி இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பது, கணவனுக்கு வெக்க மனைவிக்கு தொழுகையை எடுத்து சொல்லுவதற்கு. மனைவி 5 வேளையும் தொழுகிறா, தஹஜ்ஜத்தும் தொழுகிறா, ஆனா மாப்பிளைக்கு நீங்க தொழாம இருக்கீங்களே என்று சொல்றதுக்கு பயம், சொல்றதுக்கு பயம். மார்க்கம் என்று வந்து விட்டது என்றால் சஹாபாக்களுடைய காலத்தில் கணவனும் மனைவியும் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால், கணவனும் மனைவியும் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தார்கள். ஆரம்பத்தில் மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், கணவனையும் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு விடுத்தார்கள். பிரயாணம் செய்து கொண்டு வருகின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு. ஒரு காட்டில் தங்க வேண்டி வந்தது, கணவன் தன்னுடைய மனைவியை பயன்படுத்த ஆரம்பிக்கின்றார். மனைவி என்ன தெரியுமா சொன்னார், நான் முஸ்லிம், நீங்க இன்னும் முஸ்லீம் ஆகல, நம்மள நெருங்க இயலாது, தள்ளிப்போம். நாம சில நாட்களுக்கு முன்னால கணவன் மனைவியாக இருந்தோம், ஆனா இப்ப நான் முஸ்லீம், நீங்க முஸ்லீம் அல்ல, நீங்க என்ன நெருங்கணும், நீங்க இஸ்லாத்துக்கு வரணும், நெருங்க இயலாது, சட்டம் சட்டம் தான். மனைவி செல்லணும் கணவனை பார்த்து, எனக்கு ரிஸ்க் தாரது அல்லாஹ், நீ தொழாம எனக்கு சாப்பாடு தாரதா இருந்தா உண்ட சாப்பாடு தேவையில்லை, உன்ன சாப்பாடு பிள்ளைகளுக்கும் தேவையில்லை, நீ திண்டுக்கோ. இவ்வளவு கஷ்டப்பட்டு தொழுகையை விட்டு போட்டு சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்ல. தொழுகையை விட்டு போட்டு நோன்ப விட்டு போட்டு நீ சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்ல. சம்பாதி, அல்லாஹ் உனக்கு பரக்க செய்வான், உரிய நேரத்துக்கு தொழுதுகொள். மனைவி உபதேசம் செய்யணும், கணவன் உபதேசம் செய்யணும், பிள்ளைகள் தங்களுக்கு மத்தியில் உபதேசம் செய்யணும், போட்டி இருக்கணும். ஆனா இன்றைக்கு அது இல்லாமல் போய்விட்டது. செல்றதுக்கு பயம், செல்றதுக்கு வெக்கம், செல்றதுக்கு கூச்சம். நான் எப்படி அவருக்கு சொல்றேன், எல்லாத்தையும் செய்யலாம், இதை மட்டும் செய்யலாம் இருக்கிறேன், எல்லாத்தையும் செய்யலாம், இதை மட்டும் செல்ல இயலாது. ஆகவே அதுவும் இல்லாமலாக்கப்பட வேண்டும். இதற்கு அடுத்த மூணாவது தலையங்கமாக ஆடை அலங்காரம், ஆடைகளுடைய விடயத்தில் நாங்கள் முஸ்லீம்கள் எப்படி இருக்கணும். பொதுவாக ஆடைகள் என்று சொல்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா ஒரு மனிதன், அல்லாஹு தஆலா இன்னல்லாஹ ஜமீலன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அவன் அழகை விரும்புகின்றான். ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், ஒருவர் நல்ல பாதணி அணிய விரும்புகிறார், இது பெருமைக்குரிய அடையாளமா? இல்ல. ஒருவர் நல்ல ஆடைகளை அணியோனும், சுத்தமான ஆடைகளை அணியோனும், அழகாக இருக்கோனும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும், அல்லாஹ் விரும்புகிறான், ஒருவருடைய அழகை விரும்புகின்றான். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நேமத்தில நீங்க வெளிப்படுத்தி காட்டுங்க. இங்க நாங்க தொழுகையில வஜ்ஜஹத்து ஓதுறோம், அதுல என்ன சொல்லுகின்றோம், இன்ன சலாத்தி வனுசுகி வமஹ்யாய வமமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய தொழுகை, என்னுடைய கிரிகைகள், சடங்குகள், என்னுடைய ஹயாத்து, என்னுடைய மௌத்து எல்லாமே அல்லாஹ்வுக்காக, நான் நீர் குடிப்பதும் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக, நான் சாப்பிடுவதும் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக, நான் திருமணம் முடித்ததும் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக, நான் பிள்ளை வளர்ப்பதும் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக, எல்லாமே அல்லாஹ்வுடைய திருப்திக்காகத்தான். நீங்க எல்லாரும் சொல்லுங்க, நான் ஏதோ ஒரு வேலையை செய்கிறேன், இது மட்டும் அல்லாஹ்வுடைய திருப்திக்கு இல்லை என்று இருந்தால் அந்த காரியம் நம்முடைய பார்வையில எப்படிப்பட்ட காரியமாக இருக்கும்? நாம் ஒரு வேலையை செய்கிறோம், அந்த வேலையை செய்யும் போது சொல்லுகின்றோம், இது அல்லாஹ்வுடைய திருப்திக்கு இல்லை, இது இன்னாருடைய திருப்திக்கு. இணை வைத்தலில் ஒரு பகுதியாக மாறிவிடும். அப்ப இப்ப முடிவெடுப்போம், நான் என்னுடைய மனைவிக்கு உடுப்பு வாங்கி கொடுக்கின்றேன், நான் ஒரு பெருநாளைக்கு உடுப்பு வாங்குகின்றேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு உடுப்பு வாங்குகின்றேன், நான் ஆடை அணிகின்றேன், இதனுடைய நோக்கம் என்ன? நான் ஆடை அணிவதனுடைய நோக்கம் என்ன? ஆடை வாங்குவதனுடைய நோக்கம் என்ன? 2000 ரூபாவுக்கு ஒரு ஆடை இருக்கின்றது, 5000 ரூபாவுக்கு ஒரு ஆடை இருக்கின்றது. நீ 5000 ரூபாவுடைய ஆடையை வாங்கி அணிவதென்பது குற்றம் அல்ல, அந்த ஆடையை தெரிவு செய்ததன் நோக்கம் என்ன? யாருக்கு காட்டுவதற்கு அந்த ஆடையை வாங்குகின்றாய்? யாருக்கு காட்டுவதற்கு ஆடை வாங்கின நோக்கம் என்ன? 5000 ரூபாய் இல்ல, நீ 5 லட்சம் ரூபாய்க்கும் ஆடை வாங்கி போறதுல சரியத்துல எந்த தடையும் கிடையாது. வாங்கிய நோக்கம் என்ன? யாருக்கு, யாருக்காக வாங்கினாய்? அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வாங்கினாயா? பரவாயில்லை, நீ மனைவிக்கு ஆடை வாங்கி கொடுக்கின்றாய், மனைவியும் ஆக விலை உயர்ந்த ஆடையை விரும்புகிறாள், நோக்கம் என்ன? கணவனுக்கு காட்டுவதற்கா அல்லது ரோட்டில் உள்ளவர்களுக்கு காட்டுவதற்கா? கணவனுக்கு காட்டுவதற்கு நீ 5000 ரூபாய் இல்ல 5 லட்சம் ரூபாய்க்கு ஆடை வாங்கினாலும் சரியத்தில் அனுமதி இருக்கின்றது. ரோட்டில் உள்ளவர்களுக்கு காட்டுவதற்கு நீ வாங்கக்கூடிய ஆடை நீ ஒரு விபச்சாரி. என்னுடைய ஆடையை ரோட்டில் இருக்கக்கூடிய ஆக்கள் பார்க்கணும், என்னுடைய நகையை ரோட்டில் இருக்கக்கூடிய ஆக்கள் பார்க்கணும், நான் கழுத்திலையும் கையிலையும் காதிலையும் போட்டிருப்பதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புபவள் ஒரு உத்தமியாக இருக்க முடியாது. இதே நோக்கத்தில் மனைவிக்கு உடுப்பு வாங்கி கொடுப்பது ஹராம், நகை வாங்கி கொடுப்பது ஹராம், பிள்ளைகளுக்கு உடுப்பு வாங்கி கொடுப்பது ஹராம். ஒருவர் தன் சின்ன பிள்ளைக்கு உடுப்பு வாங்கி கொடுக்கிறார், பொப்புள பிள்ளைக்கு பவுரு தெரியுது, பிள்ளைக்கு வயசு இப்பதான் 6 மாசம், நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த பிள்ளை 16 வயசுல வகுத்த காட்டும், வகுத்த காட்டி ஆட போடும். நீ 6 மாசத்துல பிள்ளையினுடைய வகுத்தையும் நெஞ்சையும் காட்டுறதுக்கு ஆட வாங்கி கொடுத்தாய், பிள்ளை இப்ப 20 வயசு, நெஞ்சையும் பௌத்தையும் காட்டுது, அதனுடைய தாக்கம் வெளியாகும். என்னுடைய பிள்ளை ஒரு முஸ்லீம் என்றால் ஷரியத்தில் ஒரு ஆடை இருக்கின்றது. என்னுடைய பிள்ளையை நான் பக்குவமாக வளர்க்கின்றேன். உடம்பை மட்டும் பக்குவமாக வளர்த்து சரிவர மாட்டாது, பிள்ளையினுடைய ஆடை, நடை, பாவனை, பேச்சு, சிந்தனை அனைத்திலும் கவனம் செலுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு ஆடைகளுக்கு நாம செலவழிக்கக்கூடிய தொகை, ஆடைகள் வாங்கணும் நான் செல்ல பிள்ளையா வழங்கிடப்படாது. பிள்ளைகளுக்கு ஆடை வாங்கி கொடுக்கணும், புத்தாடை வாங்கி கொடுக்கணும், உடுப்பு வாங்கி கொடுக்கணும், மனைவிக்கு உடுப்பு வாங்கணும், நாம நல்ல உடுப்பு வாங்கணும், பெருநாள் வந்தா வாங்கணும், அதுக்கு தடை அல்ல. நீங்கள் ஆடை வாங்கும் போது எதற்காக வாங்குகிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி ஆடை வாங்குங்கள். இரண்டாவது, அந்த ஆடை அணியும் போது பெருமை கொள்ளாதீர்கள், அல்லாஹ்வுக்கு அது பிடிக்க மாட்டாது. நான் பெருநாள் தொழுகைக்கு ஒரு ஆடை வாங்கியிருக்கின்றேன், அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு இது போதும், அல்ஹம்துலில்லா, அதுல பெருமை அடிக்காத. இந்த உடுப்பு இன்ன விலை, இந்த உடுப்பு நான் இங்க வாங்கினேன், அதே உடுப்பு இருக்குது கல்முனையிலையும் இருக்குது, இந்த ஊர்லையும் இருக்குது, இவன் பஸ் பிடிச்சி போறான் கொழும்புக்கு, அதே கொழும்புக்கு பஸ் பிடிச்சி போயிட்டு வர காசிய 3000 ரூபாய் பேசிருமே, உடுப்பு 1500 ரூபாய் தான், ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு போறேன், இல்ல நான் கொழும்புல வாங்கினேன், கொழும்புல வாங்கினேன், அந்த உடுப்பு ஹராம், ஹராம் தானே. எந்த உடுப்பு உனக்கு பெருமையை ஏற்படுத்துமோ அந்த உடுப்பு ஹராம், அது நரகத்துக்குரிய உடுப்பு, நரகத்துக்குரிய உடுப்பு. உடுப்பு மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய பாட்டா, ஷூ, இதுல நம்ம கவனமாக இருக்கணும். நம்முடைய பிள்ளையினுடைய உள்ளத்துல நாம வாங்கி கொடுத்த உடுப்பினால் அந்த பிள்ளை மற்ற பிள்ளைகளுக்கு மத்தியில பெருமையாக அடிக்கின்றதா என்பதை கவனிக்க வேண்டும் பெற்றோர்கள். ஏனென்றா சித்த வயசிலிருந்தே பிள்ளைக்கு அந்த பெருமையினுடைய தன்மை உண்டாகிடும். காலப்போக்கில் அந்த பிள்ளை ஒரு சாதாரண குடும்பத்தில் வாழ மாட்டாது. இன்னைக்கு சமூகத்தில் பிரிவுக்குரிய காரணம் அதுதான். சின்ன வயசிலிருந்து பிள்ளைய நாம என்ன செஞ்சிட்டோம், ஐஸ் கட்டியில வச்சு, பஞ்சிக்கு மேல வச்சு, மெத்தைக்கு மேல வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப அந்த பிள்ளை ஒரு சாதாரண குடும்பத்துக்கு ஒரு மருமகளாக போய்விட்டால், அல்லது ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெண்ணாக போய்விட்டால், அந்த குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதற்கு இவள் விரும்புகிறாள் இல்ல, விட்டு போட்டு வந்துடுவாள். நாம அந்த வாழ்க்கை என்ன, எங்கட பாப்பா என்ன வச்சுக்கிருந்த, எப்படி எந்த உடுப்புட லெவல் என்ன, கல்யாணம் பிரியுது, அது சின்ன பிள்ளைகள்ல போடப்பட்ட இன்ஜெக்ஷன் தான், அது தாக்கம் தான் அது. நம்முடைய பிள்ளைக்கு நாம வாங்கி கொடுக்கக்கூடிய உடுப்பினால் மற்ற பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைகள் மனம் நோகுகிறார்களா என்று பார்த்துக் கொள்ளணும். மனம் நொந்தால் அது நம் பிள்ளைகளின் மீது அது சாபமாக மாறிவிடும். இதனாலதான் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நீங்க வீட்டுல ஆணம் சமைச்சா கொஞ்சம் தண்ணிய கூட ஊத்துங்கன்றது ஆணத்துக்கு மட்டுமல்ல, எல்லாத்துக்கும் தான். உன் வீட்டுல நீ சந்தோஷமாக இருக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரர்களையும் கொஞ்சம் பார்த்துக்கோ. அப்ப ஆடையினுடைய விஷயத்துல சுருக்கமாக, நாம் ஆடை விலை கொடுத்து வாங்குவது என்பது குற்றம் அல்ல, ஆடை ஏன் வாங்குகிறோம், அந்த ஆடையின் மூலமாக நமக்கு தாழ்வு தனம் தான் உண்டாகணும், பெருமை உண்டாகிவிடக் கூடாது. அது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, பெருமை, பெருமை அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. பெருமை அடிப்பாமே ஆனால் அவர் நரகத்தின் சொர்க்கத்துடைய வாடையை கூட நுகர மாட்டார். யாருடைய உள்ளத்துல கடுகள வேணும் பெருமை இருக்குமோ அவர் சொர்க்கத்தின் பக்கமே போக முடியாது, அல்லாஹ் பாதுகாப்போம். மூன்றாவது விஷயம், பெண்களுக்கு உடுப்பு வாங்கி கொடுக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள், பெண்களுக்கு இறுக்கமான உடுப்பு போடுறது கூடாது. இன்றைக்கு லூசான உடுப்புக்கு கதையே கிடையாது. பெண்கள் உடுப்பு போடுகிறார்கள், பெண்கள் உடுப்பு போடுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பின்னால் ஒரு காலம் வெறும் ஆடை அணிந்து நிர்வாணிகள். எந்த மனைவி எனக்குத்தான் சொந்தம், அப்படிதானே, இதுக்குள்ள ஆறாலும் இருக்கல என் மனைவி எல்லாருக்கும் சொந்தம் பண்ணி சொல்றார்கள், சும்மா பகடிக்காலும் செல்லுவோமா, எந்த மனைவி எனக்குத்தான் சொந்தம், இன்னும் ஒருத்தனை தொட விடுவேனா, நான் விட மாட்டேன், தோஷக்காரனா இருந்தா தொட விட மாட்டேன், இன்னும் ஒருத்தன் என் மனைவியை கொஞ்சம் உத்து பார்த்துக்கிறிக்கார் தாங்கிக்குவோமா, எனக்கு ரோஷம் இருக்கேன்னா நான் விட மாட்டேன். உன்னுடைய மனைவியை நீ அலங்கரிக்கின்றாய் மற்றவன் பார்க்கட்டும் என்பதற்காக, அவளுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய இறுக்கமான ஆடைகளின் மூலமாக உனக்கு தெரியாம மனைவி வாங்கி கொடுக்கலாது, உனக்கு தெரியாம உன் பிள்ளை வாங்கி கொடுக்க முடியாது. இறுக்கமான ஆடைகள் அது உள்ளாடைகளையும் வெளியிலேயே காட்டுகின்றது. அதை நாலு பேர் பார்க்கிறார்கள், ரசிக்கின்றார்கள். இதே நேரத்தில் அவள் உன்னுடைய மனைவியாக இருக்கின்றார், பார்ப்பவனுக்கு ஏசுகின்றார். எப்படி அப்பா ஏசுவாய், நீ காட்டி போட்டு பாருன்னு சொல்லி போட்டு எப்படி ஏசுவே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுக்கமான ஆடைகள் பெண்கள் அணிய வேண்டாம், ஆண்களுக்கு பட்டாடைகள் ஹராம். எல்லாருக்கும் தெரியும், உடுப்பமா பட்டாடைகளை உடுப்பமா? ஏ நபி அவங்க தடுத்து இருக்கின்றார்கள். இதே நபிதான் சொன்னார்கள், இறுக்கமான ஆடைகளும் அணியாதீர்கள். இப்ப ஆண்களை பார்த்துக்கோங்க, இப்ப ஆம்பளை பிள்ளைகள், இப்ப ஆம்பளை பிள்ளைகள் போடுற டிஷர்ட் இருக்குதே, தம்பி மாற டிஷர்ட் தான் போட்டுக்காரு. அவனுக்கு வயசு 40, அவன் போட்டுக்கார புள்ளட டிஷர்ட். அடே நீ புள்ளட டிஷர்ட்டை போட்டா பரவாயில்ல, அந்த டிஷர்ட்டை போட்டுக்கு, நீ சுஜூது செய்யும் போது டிஷர்ட் பின்னால எழும்பிரும், எழும்பினா தொப்புளுக்கு மேல பெய்த்திரும், தொப்புளுக்கு மேல போனா உன்னுடைய அவுரத்து வெளிப்பட்டுடும், உன்னோட அவுரத்து வெளிப்பட்டா உன்னை சொல்லுங்க பாத்தில் பாத்துத்தானே. அவுரத்து வெளிப்பட்டா என்ன? இவன் சுஜூது செய்யறான், சுஜூது செய்யல டிஷர்ட் என்ன செய்யும்? பின்னால மகண்ட டிஷர்ட்டை போட்டுக்க அந்த என்ன செய்யும்? முதுகுடு அரவாசி தெரியும், முதுகுடு அரவாசி தெரியும். ட்ரௌசரும் எங்க போடுறான்? ஒரு காலம் என்ன ட்ரௌசர் போட்டாங்க வகுத்துல, இப்ப அவன் ட்ரௌசர் போடுறான் இடுப்புட எலும்புல, இடுப்புட எலும்புல ட்ரௌசரை போட்டு டிஷர்ட்டை நீ வகுத்துல போட்டாயிடுச்சுன்னா நடுத்துண்டு அவுரத். அவுரத்துங்கிறது முன்னுக்கு மட்டும் இல்ல, மா பைன சுக்ரத்தி வ ருக்ப, தொப்புளுக்கும் முடங்காலுக்கும் முளைப்பட்ட முன்பின் பகுதி அவுரத்து தான். அது தெரியுமா இல்லையா? தெரிஞ்சா தொழுக பாத்தில். இது போக சுஜூதுல இருந்துகிட்டு பின்னால இழுக்கா, நீ எத்தனை தொழுகைக்கு இழுக்க போறாய்? இது என்னத்துக்கு தேவையில்லாத வேலை? ஒரு பெரிய ஷர்ட்டை வாங்கி போட்டா சரிதா, சின்ன பிள்ளையில உடுப்ப போட்டுக்கா. ஆண்கள் ஆடைகள்ல ஆண்கள் கூட கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு விடயம்தான், சின்ன பிள்ளைகள் இருக்கின்றார்கள், நாங்கள் தொழுகையை தொழும்போது ஆண்கள் சில நேரம் உள்ளாடைகள் அணிந்திருப்பார்கள், உள்ளாடைகள் அணிந்துதான் தொழணும். அந்த உள்ளாடைகள் பின்னுக்கு இருக்கிறவனுக்கு தெரியாத மாதிரி நாம கலர் சாரன் கொடுத்து பெறணும். இது சாரன் வெள்ள, அவன் உள்ளுக்கு போட்டு இருக்கிறது சிவப்பு, வெளியில இருக்கிறவனுக்கு கிபிலாதா தான் இருக்கு. அதைத்தானே பார்த்துக்கிட்டான், பார்த்து போட்டு தொழுகையில இருந்துகிட்டு சுஜூதுல இருந்துகிட்டு ஏசுவான் என்ன கலரை போட்டு கண்டிக்காம பாடுறான். அப்ப அப்படி போடுறதாக இருந்தால் ஒரு விளங்கோணும், என்ன நாம இப்படி போட்டிருக்கோம், நமக்கு பின்னால சொல்ல போறாங்க ஆக்கள், நமக்கு பின்னால ரெண்டு சப்பு நிக்க போகுது, மூணு சப்பு நிக்க போகுது. அப்ப நாம ஒரு கலர் சாரணம் தான் உடுத்துக்கு வரணும், ஒரு கலர் சாரணம் தான் உடுத்துக்கு வரணும். இதெல்லாம் இது செல்லியும் விளங்குது இல்ல, அதனாலதான் செல்ல வேண்டி இருக்குது, செல்லியும் விளங்குது அதனால செல்ல வேண்டி இருக்கு. இன்னும் சிலர் வெள்ளச்சாரன் உடுத்துட்டு வருவாங்க, சிறுநீர் கழிச்சிட்டு வருவார்கள், ஈரம் பட்டா என்ன செய்யும்? முழு காலும் கையும் தெரியும், சாரன் கிட்டத்தட்ட அண்ணா கிளீர சாரனா இருக்கும், இல்ல அழகான சாரனை வாங்கிட்டு வாங்க. பள்ளிக்கு வரும்போது என்னத்துக்கும் இந்த குள்ளி மஸ்திதில், நீங்க பள்ளிக்கு வரும்போது அழகா உடுத்துட்டு வாங்க, உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆக சிறந்த உடுப்பு உடுத்துட்டு வாங்க. அல்லாவுக்கு முன்னால நிக்க போறேன், அல்லாவுக்கு முன்னால நிக்க போறேன். அவைகளை நாங்க கொஞ்சம் தவிந்து கொள்வோம். அடுத்தது, இப்ப இன்றைக்கு ஆடைகள் ஆண்கள் பெண்களுக்கு ஒப்பாக, பெண்கள் ஆண்களுக்கு ஒப்பாக ஆடை அணிகின்றார்கள், ஆண்கள் பெண்களுக்கு ஒப்பாக, பெண்கள் ஆண்களுக்கு ஒப்பாக. ஆண்கள் பெண்களுக்கு ஒப்பாக ஆடை அணிகிறது என்பது கொஞ்சம் குறைவென்றாலும், இன்று சமூகத்தில் பெண்கள் ஆண்களுக்கு ஒப்பாக ஆடை அணிவது என்பது அப்படியே 100% வீதம் வந்துச்சு. ஆண்கள் ஆம் ஆடையைத்தான் இப்ப பொம்பளை தேவை, ஆம்பளையில் ஆடைகளை தான் இப்ப அவங்க போடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கின்றார், பெண்கள் ஆண்களுக்கு ஒப்பாக ஆடை அணிதல், காஃபிர்களுக்கு ஒப்பான ஆடை அணிதல். என்ன காஃபிர்களுக்கு ஒப்பான ஆடை என்றா? புதிதாக ஒரு ஆடை ஒன்று வந்திருக்கின்றது, இந்த ஆடையை புதிதாக அறிமுகம் செய்தவர் இந்த நாட்டை சேர்ந்த இந்த கிரிக்கெட் பிளேயர், அவர் யாரு? ஒரு முஸ்லீம் அல்லாதவர், அல்லது ஒரு நடிகர், அல்லது எவனாலும் ஒருத்தன், அல்லது எவனாலும் ஒரு பொம்பளை, அல்லது எந்த ஒரு நாட்டில மிஸ் ஆக இருந்தவள், அழகுராணி போட்டியில பெஸ்டா விடுபட்டவள், அவள் இந்த ஆடை அணிந்தால் அந்த ஆடையை நம்ம பிள்ளைக்கும் போட்டு பார்ப்போமே நல்லா இருக்கும். காபிர்களுக்கு ஒப்பான ஆடை அணிதல் அனைத்தும் தடுக்கப்பட்டிருக்கின்றன. நாம தவிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஆடைகளை வாங்கும் போது விலை கூடிய பிரபலமான பெருமையை உண்டாக்கக்கூடிய ஆகவும் விலை உயர்ந்த ஆடைகள் இல்லாமல் சர்வசாதாரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில வேளைகளில் ஒரு ஜுப்பா தான் இருந்திருக்கின்றது. சஹாபாக்களுக்கு சில நேரங்களில் ஒரு 13-12 ஒட்டு போடப்பட்ட ஆடைகள் தான், ஒட்டு போடப்பட்ட ஒரு ஜுப்பா தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போட்டுக்கொண்டு குத்பா ஓதி இருக்கின்றார்கள். இது உலகத்தினுடைய ஹலீஃபா. நம்மள வீட்ட சுபஹானல்லாஹ், எத்தனை புடவை, எத்தனை சல்வார், எத்தனை உடுப்பு அல்லாஹ் தந்திருக்கின்றான், அதில் நாம் பெருமையை கையாளக்கூடாது. ஒரு புதுசு வாங்கிட்டா ஒரு பழச யாருக்காலும் ஹதியா செஞ்சிடணும். ஒரு புது உடுப்ப வாங்குறோம், பழச கொடுத்துடணும் யாருக்காலும். அல்லாஹ் நமக்கு தந்துதானே இருக்கின்றான். நம்மளை போல எத்தனையோ பிள்ளைகள் இருக்கின்றார்கள், எத்தனையோ பெண்கள் பிள்ளைகளை சுமந்து கொண்டு வீட்டுக்கு வருகின்றார்கள். என்னமா இதை எடுத்துட்டு போ, ஒவ்வொரு பெருநாளைக்கும் இப்ப எல்லாம் பெருநாளைக்கு ஒரு உடுப்பு எடுக்கிறது பெஷன் இல்லை. இப்ப பெருநாளைக்கு பிள்ளைக்கு 3-4 உடுப்பு காசு கொடுத்து வாங்குறாங்க. அங்கே மாமா உண்டு, மச்சான் உண்டு, அவன் உண்டு, இவன் உண்டு, எப்படியும் 10 குமிஞ்சிரும். இஞ்சால போன 5 வருஷத்துக்கு முன்னால வாங்கின உடுப்பு ஒரு பிச்சைக்காரி கூட மனசு வெறியது இல்லை. இப்ப குமிச்சு 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 கிட்டத்தட்ட ஊடு ஓயத்துப்படுகிறது பழைய உடுப்பு அடுக்கிறது இல்ல, கொடுத்துடுங்க. சஹாபாக்கள் வாழ்க்கையில் அப்படித்தான், யாராலும் கேட்டா தீ கொடுத்துடுவான். அடுத்தது, ஆண்களும் பெண்களும் அவர்களுடைய அலங்காரங்கள், உடை அலங்காரம், உடம்பு அலங்காரம், முடி அலங்காரம். இவ புதுசா தலைக்கு என்ன ஜெலி அடிக்கலாம், அடே ஜெலி ஹராம் தாது. ஜெலி என்று தலைக்கு பூசுறான், ஜெலியில ஒலியோயில பூசு, ஜெயித்தும் எண்ணெயை தான் பூச செல்லிருக்கு நமக்கு சரியத்தில். இவன் ஜெலி என்று பூசுறான், அது என்ன சாமான் தெரியுமா? என்ன சாமான் தெரியுமா? பிறகு அந்த முடிய வந்து என்னையோ கோலம் எடுக்கான, ஒரு பிசாஜு பிடிச்ச மாதிரி அந்த முடி. மன்காமல்ல உஷாரும் ஹதீஸ்ல வந்து யாருக்கு முடி இருக்குதோ அழகா வாழ்ந்து அதை கண்ணியப்படுத்துங்க. நீயும் சேர்ந்து போக வேண்டியதான் அவனோட. முடி அழகாக வைங்க, அழகாக அதுக்கு எண்ணெய் போட்டு, ஜெய்தூன் ஒலி ஓயில் இருக்குது, தேங்காய் எண்ணெய் இருக்குது, 1 மில்லியா சும்மா பாரு. இது ஒரு ஜெலி, அதுக்கு ஒரு டை, டை ஹராம், கருப்பு டை அடிக்கிற ஹராம். முடி பழுத்துட்டா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மருதாண்டி போடுங்க, அது மட்டும் தான் அனுமதி. மருதாண்டி கையில போடுற லாம்புல, மருதாண்டி போடுற எங்க? அது முடி பழுத்தா தாடி லைலாட்டிங்க, அவனுக்கு அங்க போடுறதுக்கு வெக்கம், அங்க போடுறதுக்கு வெக்கம். டை அடிக்காங்க, டை ஹராம், இந்த ஜெலி ஹராம். மனைவிக்கு வீட்டை பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குற ஷம்பு இருக்குது, அந்த ஷம்ப கொஞ்சம் ஆய்வு செய்து வாங்கி கொடுங்க, நல்லதா கூடதா சொல்லி. நல்ல மனம் என்று வாங்கி கொடுத்தா எல்லாம் சிக்கல் ஆகிடும். நல்ல மனமாத்தான் இருக்கும் அது, அதுவும் நல்ல மனம்தான், அதுவும் நல்ல மனம்தான். வாங்கி கொடுக்கும் போது இது ஹராமா ஹலாலா பாவிக்கலாமா? 4 பேர்த்த கேளுங்க. ஏந்தைக்கு எல்லாம் அப்படித்தான் பெரியது, எல்லாம் அப்படித்தான் பெரியது. அடுத்தது, முடியையும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு பகுதி முடிய வச்சுக்கொண்டு இன்னொரு பகுதியை வலிக்கிறது நபி அவங்க தடுத்திருக்கின்றார்கள். கசான்னு சொல்றாருக்கு பிள்ளைகள் வலிக்கிற இஞ்சான வலிச்சு மேல முடிய வைக்க, அதே நபி அவங்க தடுத்தது. நீங்க யாரையோ பார்த்து இந்த முடிய வைக்கேல், யாரையோ ஒரு ஆளை பின்பற்றித்தான் இந்த முடியை எப்படி வைக்கேல். அவர் இந்த முடி வச்ச எதை பார்த்து தெரியுமா? எதை பார்த்து? ஹதீஸ பார்த்து. நல்லா வழங்கணும் படத்துல. இன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த விடயங்களை தீனை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் ஹதீஸ படித்ததற்கு பின்னாலதான் அதை பின்பற்றுகின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், இதை காட்டிவிட்டா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்ட இந்த சமூகம் உடனடியாக பின்பற்றுவார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். வியாபாரத்துல, விவசாயத்துல, கொடுக்கல் வாங்கல்ல, ஆடை அலங்காரங்கள்ல, வீடுகள்ல, அனைத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்ததை அவர்கள் படித்துவிட்டு முஸ்லிம்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றார்கள். அதை செய்தான். இந்த முடியை இங்கல பக்கம் வலிச்சிட்டு இங்கல பக்கம் வைக்கிறது ரசூலுல்லாஹ் தடுத்தது. கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணிய வேண்டாம் என்பது ரசூலுல்லாஹ் தடுத்தது. இறுக்கமான ஆடைகளை அணிய வேண்டாம் என்பது நபி அவர்கள் தடுத்தது. ஆண்கள் தங்களுடைய ஆடைகளில் எப்பகுதியிலும் பட்டை சேர்க்க வேண்டாம் என்பது நபி அவங்க தடுத்தது. அவன் செய்கிறான். திருநீர் கழிக்காதவன், திருநீர் சுத்தம் செய்யாதவன் செய்கின்றான். நீ அவனை பின்பற்றுகிறாய், பின்பற்றி போட்டு அவன் விலகிடுவான். அவங்களுடைய பரம்பரையே அதை செஞ்சு கொண்டிருக்கும். அந்த விடயத்தில் நாம ரொம்ப கவனமாக இருக்கோம். ஆடை அலங்காரங்கள், நம்மளுடைய உடல் அழகு, நம்மளுடைய உடுப்பு அழகு, இதுகள்ல கவனமாக இருக்கும். பெண்கள் பின்னால் அடுத்தது, அடுத்த தலைப்பு தான் வீட்டு நடவடிக்கைகள், கணவன் மனைவி உறவு முறை. வீட்டு நடவடிக்கைகள்ல முதலாவது தங்கம் வெள்ளி பாத்திரங்களை பயன்படுத்துதல். நரக நெருப்பு சாப்பிடுற மாதிரி தங்க பாத்திரங்கள்ல சாப்பிடுறது, அது வீட்டை மட்டுமில்லை எங்க போனாலும் சாப்பிட இயலாது. மாமா ஒரு கிளாஸ் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கார் வெளிநாட்டில இருந்து, தங்கத்தால தங்கத்தால ஒரு கிளாஸ் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காராம். எங்கயோ மாமாவோ மச்சானோ ஓ வாங்கிட்டு வந்தா ஊட்ட வைங்கோ, அதுக்குள்ள சம்சம் தண்ணி ஊத்தி குடிச்சா பறக்கத்தான், பறக்கத்தில் நரகத்துக்கு தான் போக முடியாது. சம்சம் தண்ணியில என்ன தண்ணி ஊத்தி குடிச்சாலும் தங்க பாத்திரத்தில எதுவும் குடிக்கவோ சாப்பிடவோ முடியாது. நபியாக தடுத்திருக்கின்றார்கள். அவ்வாறு சாப்பிடுவர்கள் தன்னுடைய வயிற்றை நரக நெருப்பினால் நிரப்பிக் கொள்ளட்டும் என்று ஹதீஸ். தங்கம் வெள்ளி பாத்திரங்கள். அடுத்தது வீட்டில் உருவங்கள், போட்டோக்கள் தொங்க விடுதல். இப்ப போட்டோங்கிறத நான் ஹராம் என்று பேசினா அது ஒரு பிரயோஜனம் இல்லாத பேச்சாதான் பேய்க்கிறோம். போட்டோ ஹராம் என்று இப்ப பேசினா மொழியை அதை உடுங்க மொழி, அது 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 என்னது, அது செமிக்க மாட்டாது. ஏன், அந்த அளவுக்கு போய் அது எங்கெல்லாம் போய் கடைசியா இப்ப பள்ளிக்குள்ளேயே வந்துச்சு. அது இப்ப பள்ளிக்குள்ளேயே வந்துச்சு. இப்ப பள்ளிக்குள்ள காவி நழுதக்குள்ள அவன் போட்டோ எடுக்க முன்னால வந்து மிம்பரு பக்கத்துல வந்து அங்க தப்பிட்டு அவரை நாம சத்தம் போட்டா நம்மள விரை சுட்டுவாள். போங்க நீங்க, உங்களை யாரு விரைச்ச என்னன்றுவாள். அதால அவனுக்கு சத்தம் போடையும் இல்லாது, அது அந்த அளவுக்கு வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு கல்யாணம் நடந்துச்சு, பள்ளிக்குள்ள வீடியோ எடுக்கார் அவர், பள்ளிக்குள்ள வீடியோ எடுக்கார். அடே நடக்கிற ஒரு சுன்னத்து, நீ செய்யறது ஹராம். திருமணம் என்ன வரல இல்லையே, சுன்னத்து நீ செய்யறது ஹராம், நீ செய்யறது ஹராத்த செய்தாய். தடுத்து கேளா, தடுத்தா நம்மளை வர சுட்டுவான், வெட்டக்காரங்க நீங்கன்றுவான். இது போற ஒரு கல்யாணத்துக்கும் கூப்பிட மாட்டான், கல்யாணத்துக்கும் கூப்பிட மாட்டாங்க. அத வீட்டுல தொங்க விடுறது பறக்கத்துக்கு, பறக்கத்துக்கு தொங்க விடுறது போட்டோ இல்ல, பறக்கத்துக்கு வேற விதத்தையான தொங்க விடுவோம். பறக்கத்துக்கு தொங்க விடுவதற்கு குர்ஆன் ஆயத்தை கூட தொங்க விட முடியாது, அது பறக்கத்துக்குரிய சாமான் அல்ல. குர்ஆனுக்குரிய கண்ணியம் என்ன, அது ஓதப்படுவதுதான். குர்ஆனுக்குரிய கண்ணியம் என்ன, அது ஓதப்படுவதுதான். ஒரு பொருளை எங்க வைக்கணுமோ அந்த இடம் அல்லாத இன்னமொரு இடத்துல வைப்பது அந்த பொருளுக்கு செய்யக்கூடிய அநியாயம். காபத்துல்லா அது நம்முடைய மனசுல பதிந்த ஒரு 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 மனசுல பதிந்த அல்லாஹ்வுடைய வீடு நாம கிப்லாவாக எடுத்து தொழக்கூடிய ஒரு இடம். மஸ்ஜித் நபவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளிவாசல், இது நம்முடைய மனசுல இருக்கா இல்லையா? இதை நாம செவர்ல கொளி வைக்கும், நான் குற்றம் என்று செல்ல இல்ல. அதுல பள்ளி மலம் கழிக்குது, நஜீஸ் படுது, தாங்க இதுமா? குர்ஆனுடைய குர்ஆன் அபியோ ஒரு போட்டோ மாதிரி செஞ்சு குர்ஆன வரைஞ்சி செவர்ல ஒட்டுறோம். ஷரியத்தில் அது தடுக்கப்பட்ட ஒன்று அல்ல, ஆனா அது நஜீஸ் படுது, அது நஜீஸ் படுது. அதை நீங்க பாருங்க, பள்ளி அதுல நஜீஸ், பள்ளியினுடைய மலம் என்ன, நஜீஸ். பள்ளி இருக்க நம்மள பள்ளி, பள்ளியில நஜீஸ், நஜீஸ் தான் பள்ளியினுடைய மலம், நஜீஸ். அது அதுல மலம் கழிக்கும். குர்ஆனுடைய ஆயத்து அது, குர்ஆனுடைய ஆயத்தை தொங்க விடுறதுக்கு அல்லாஹ் தரல. குர்ஆன் ஓதப்படணும். குர்ஆனுடைய ஆயத்தையே தொங்கப்படுவது ஏதோ கூடாது என்று இருக்கும் போது வீட்டில் போட்டோ, பிள்ளோட போட்டோ, இவர் யூனிவர்சிட்டியில கன்வெகேஷன்ல பட்டமளிப்பு விழாவில் கிடைச்ச போட்டோ, இது போதாப்புறக்கி கணவனும் மனைவியும் டிவிக்கு மேல ஒரு போட்டோ, இது என்ன இது போட்டோ, இது எங்களோட வெட்டிங்ஸ் வெட்டிங்ல நாங்க எடுத்து அது எந்த வச்சிருக்கீங்க டிவிக்கு மேல வார போறோம் எல்லாம் பார்த்து போவாங்க. அதெல்லாம் உங்களை வீட்டுக்குள்ள வைங்க. ஹதீஸ்ல வருகின்றது, யார் உருவங்கள் கீறுவார்களோ அதுல போட்டோவும் பெறும். நாளை கியாமத்துடைய நாளையில் அவர்களுக்கு சொல்லப்படும், வாயால ஊதி உயிர் கொடுங்கோ, வாயால ஊதி உயிர் கொடுங்கோ. எங்க கொடுக்கிற வாயால ஊதி உயிர் கொடுக்கலுமா என்று ஹதீஸ்ல வந்திருக்கின்றது. இது போக சில விடயங்களுக்கு போட்டோ எடுக்கத்தான் வேண்டும். ஒன்று, இப்ப நம்மள நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐடென்டி கார்டு எடுத்துத்தான் ஆகணும், பாஸ்போர்ட் எடுத்துத்தான் ஆகணும், ஒரு சாட்சியத்துக்கு ஒரு போட்டோ தேவைப்படுது எடுத்துத்தான் ஆகணும். ஒரு சாட்சியத்துக்கு ஒரு நிகழ்வு நடந்தது என்பதை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு போட்டோ தேவைதான் என்று வந்தா அதை எடுக்கத்தான் வேணும். சாட்சியத்துக்கு இது மாதிரி ஒரு நிகழ்வை உறுதிப்படுத்தக்கூடிய வேற ஒன்றுக்கு, அடுத்தது அரச கர்ம பீடங்கள், அடுத்தது நாட்டினுடைய சட்டம், ஒரு விபத்து, இதெல்லாம் அத்தியாவசியமானவைகள் என்று வரும்போது அதுக்கு எந்த தடையும் கிடையாது. இது அல்லாத மற்றவைகளை நாம போட்டோ எடுத்து கண்ணியப்படுத்தி வைக்கிறது என்பது இது எங்களுடைய ஞாபகார்த்தமாக, ஒரு ஞாபகார்த்தமும் இல்லை, பாவம், அதை நாங்கள் விட்டுடணும். இது போக கல்யாண வீடுகள்ல வீடியோ, கல்யாண வீடுகள்ல வீடியோ, அங்கே வீடியோ எடுக்கப்படுவது எல்லாருக்கும் தெரிய மாட்டாது. நன்றாக ஞாபகம் வச்சுக்கோங்க, வீடியோ எடுக்கப்படுவது கல்யாணத்துக்கு வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியாது. ஏன்டா வீடியோ எடுக்கிறது, எல்லாரும் வீடியோ பார்த்துக்கிறீப்பாங்களா, அவங்கவுங்க அவங்கள வேலையே செய்வாங்க. இந்த வீடியோவில் நம்முடைய உடன் பிறப்புகள் சில நேரம் அவர்களுடைய கைகள், அவர்களுடைய அங்கங்கள் அவர்கள் அறியாமல் வெளிப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட அந்த வீடியோவில் அது ரெக்கார்ட் ஆகிடும், ரெக்கார்ட் ஆகிடும். எத்தனையோ முற்றுமுழுதாக தங்களுடைய முகங்களை மறைத்து ஃபேஸ் கவரில் இருக்கக்கூடியவர்கள் திருமண வீட்டுக்கு சென்று ஏதோ ஒரு தேவைக்கு முகத்தை திறந்த போது அவர்கள் அறியாமல் வீடியோ எடுக்கப்பட்டிருக்கின்றது. வீடியோ பார்த்து நினைப்பாங்களா, அவங்களை வேலையை செஞ்சு கொண்டிருப்பாங்க. பெண்கள் சுதந்திரமாக இருக்கக்கூடிய இடம், இதில் ஆகவும் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், பொண்ணை கொண்டு வீட்டுக்குள்ள தனியை அடைச்சி ரூமுக்குள்ள அடைச்சி வச்சு போட்டு எவனாலும் ஒருத்தனை கூட்டிக்காந்து எடு போட்டோ, அவனையும் உள்ளுக்கு போட்டு ரூமுக்கு அடைச்சிக்குவான். பொண்ணையும் உள்ளுக்கு தனிய, அவனும் தனிய, அவன் பல பக்கத்துக்கு பொண்ணை திருப்பி போட்டோ எடுத்து தள்ளுவான். பாவம், பாவம், அநியாயம். ஒரு பெண்ணை எப்படி ஒரு ஆணோடு நீங்கள் தனியாக அனுப்புவீர்கள், அதுவும் ஒரு அந்நிய ஆண், ஒரு இஸ்லாம் இல்லாத ஒரு ஆண். இது முடிய கல்யாணம் முடிய கிரவுன்ல இஞ்சல வாங்க மாப்பிள்ளோட குடும்பம், இஞ்சல வாங்க பொண்ட குடும்பம், இஞ்சல வாங்க மாமாவும் மச்சானும் வாங்க, இஞ்சல குடும்பம், குடும்பம், குடும்பம் சகிதமாக அல்லாஹ் பாதுகாக்கணும். போட்டோ எடுக்கும் போது மவுத்து வந்தால் நிலைமை என்ன, போட்டோ எடுத்துக் கொண்டிருக்கும் போது மவுத்து வந்தால் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம், வீண் விரயம், பாவம் அது, அவையில் நாம தவிர்த்து கொள்ளோம். அடுத்தது, பொதுவாக வீட்டு நடவடிக்கைகளில் கணவன் மனைவியினுடைய உறவுல ஆக முக்கியமான விஷயம்தான், திருமணம் என்பது ஒரு அக்குது, ஒரு ஒப்பந்தம், உடன்படிக்கை. ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை அவர் தன்னுடைய அமானிதத்தில் எடுத்திருக்கின்றார், தன்னுடைய அமானிதத்தில், அமானிதம் அது. அந்த மனைவி சம்பந்தமாக இவர் விசாரிக்கப்படுவார், மனைவி சம்பந்தமாக இவர் விசாரிக்கப்படுவார். ஆகவே கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனைகள், வாய் தர்க்கங்கள் முன்பின் ஆகுவது என்பது சகஜம்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தங்களுடைய மனைவிமார்களுக்கும் மத்தியிலையும் ஏற்பட்டிருக்கின்றது. அதனால சண்டை பிடிக்கிற சுண்ணத் என்று கருத்து அல்ல. கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு வாய் தர்க்கம் வாரது முன்பின் ஆகத்தான் செய்யும். இந்த இடத்துல ரெண்டு பேரும் அறிவு மங்கியவர்களாக ஆகிவிடக் கூடாது. ஒரு ஆளாவது கொஞ்சம் புத்தியா நடக்கணும், ஒரு ஆளாவது கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், ஒரு ஆளாவது மற்றவரை மடையனாக நினைக்கணும். ஒரு ஆள் என்ன செய்யணும், இந்த பொம்பளை ஒரு மட கூட்டம் ஒன்று சென்னி இவர் விலகணும் புத்திசாலியாக, இல்லாடி பொம்பளை நினைக்கணும் என்ற மாப்பிள ஒரு மக்கு ஒன்றும் விளங்குறேன்னு அவ கொஞ்சம் விலகணும். ரெண்டு பேர்ல ஒரு ஆள் மத்தால மக்கண்டு நினைக்கணும், அப்பான் விலகலாம், கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி கட்டப்பட்ட அந்த கயிறு உடைந்து விடும். சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பிரச்சனை. மூணு நாள் பேசாம இருக்கிற, நாலு நாள் பேசாம இருக்கிற ஹதீஸ்ல வருகின்றது, எந்த பெண் தன்னுடைய கணவனுடன் கோபித்துக் கொண்டு அவள் வேறாக தூங்குவாளோ அவள் மீது அல்லாஹ்வும் அவளுடைய மலக்குமார்களும் சாபமிடுகின்றார்கள், சாபமிடுகின்றார்கள். பேசாம இருக்கல முன்பின் வாரதான். ஆம்புலேயும் என்ன செய்யணும், பெண்ணிடத்தில் ஒரு தவறை கண்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய மனைவியிடத்தில் நீ ஏதோ ஒரு பிழையான சிபத்தை தன்மையை கண்டால் அவளிடத்தில் இன்னும் ஒரு சிறந்த தன்மை இருக்கின்றது என்பதையும் மறந்து விடாதே. இதை கொண்டு அதை நீ மறந்து விடு, அதை கொண்டு இதை பொருந்திக்கொள். விலையினம் எல்லார்ட்டையும் இருக்கத்தான் செய்யும், எல்லார்ட்டையும் இருக்கத்தான் செய்யும். மனைவிக்கு ஒரு கணவனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை நாங்க தான் வழங்கப்படுத்தணும். அதே நேரத்தில் ஒரு கணவன் தான் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் என்ன அதை தான் படிச்சு கொள்ளணும். தாயும் தந்தையும் சேர்ந்து பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் என்ன, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் என்ன, பிள்ளைகள் எல்லோருக்கும் அவர்கள் தாய் தந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் என்ன. இன்றைக்கு பாடசாலைகள்ல சேர் சொல்ற மாதிரி பிள்ளைகள் கேட்கறதும் இல்லை, பிள்ளைகளுடைய விருப்பத்துக்கு சேர் மாறு உடுறதும் இல்லை என்பதற்குரிய பிரதானமான காரணம் என்ன, ஸ்கூல்ல சிலபஸ் தான் முடிவடையுது. ஸ்கூல்ல என்ன மூணாம் வகுப்பு பிள்ளைக்கு முப்பதாம் வகுப்புல சிலபஸ் தான் முடிவடைகிறதே ஒழிய ஒரு பிள்ளை ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் என்ன, ஒரு ஆசிரியர் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் என்ன என்ற விடயம் படித்துக் கொடுக்கப்படுவதில்லை. ஆசிரியர்மார் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நீங்க பிள்ளைகளுக்கு இன்னென்ன உரிமைகளை கொடுக்கணும் என்று ஒரு நிகழ்ச்சி வச்சா நிகழ்ச்சி வச்சவனுக்கு ஏற்றுள்ளும், இவராரா நமக்கு படிச்சு தரவாரா, இவராரு நமக்கு படிச்சு தரவாரா. இன்று இல்லாமல் போனது அதுதான். இவரத்துல யாராலும் ஆசிரியர் இருந்தா கோவிச்சு கொள்ளாதவங்க ஒரு காலம் இருந்தது. நமக்கெல்லாம் நமக்குங்கிறத விட உங்களுக்கு எடுத்து சொல்லலாம், உங்களுக்கெல்லாம் படித்து தந்த ஆசிரியர்மார் இன்றைக்கும் கூட நாம் அவர்களை பற்றிய கண்ணியத்தை உள்ளத்துல வைத்திருக்கின்றோம். சேர் வாரன்றா ஒரு மரியாதை, சேர் படிச்சிருப்பாரு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு சேர் டிகிரி முடிக்கல, சேர் வாரன்றா ஒரு மரியாதை. சேரை கண்ட இப்பையும் இறங்கி போகக்கூடிய ஆக்கள் சேருக்கிட்ட தலைய குடிஞ்சிக்கிட்டு தான் கதைக்கிற. ஏன் அந்த அந்த சேர்மார் பிள்ளைகளோடு அப்படித்தான் பழகினார்கள். ஒரு சேர் என்றால் யாரு, ஒரு ஆசிரியர் என்றால் யாரு, ஒரு பாப்பா என்றால் என்ன, ஒரு மாணவன் எப்படி இருக்கணும் அதை முதல் படிச்சு கொடுத்தாங்க. நீ உன் சேருக்கு என்ன செய்யணும், இன்றைக்கு நீ உன்னுடைய ஆசிரியனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம்தான் நாளைக்கு உன்னுடைய மாணவர்கள் உனக்கு கொடுப்பார்கள் என்பதை படித்துக் கொடுத்தார்கள். பிள்ளைகளுக்கு சொன்னார்கள், நீ இன்று உன்னுடைய தாய் தந்தையை எவ்வாறு மதிக்கின்றாயோ இதே போன்றுதான் பிள்ளைகள் உன்னை மதிக்கும். நீ பாப்பாவை இந்த மரத்துக்குள்ள புதைச்சா அவன் ஒன்னு ஆத்துக்குள்ள புதைப்பான், எங்க புதைப்பான், நீ நாலு அடியில புதைச்சா அவன் நாற்பது அடியில புதைப்பான். பிள்ளைகளுடைய உரிமைகளை படித்துக் கொடுத்தார்கள். இது ஒவ்வொரு தாய் தந்தைக்கும் உரிய முக்கியமான கடமை, பிள்ளைகளுக்குரிய உரிமைகள். பிள்ளைகளை வச்சு சொல்லணும், நான் பாப்பா, நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் எனக்கு இருக்குது, நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றது, அதே மாதிரி நீங்க எங்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளும் இருக்குதுன்னு தெரியா பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளுக்கு தெரியாது. பிள்ளைகளுக்கு இது தெரியாததின் காரணத்தினால்தான் பிள்ளைகள் வாழ்க்கை என்பதை இன்று டிவிகளையும் படங்களையும் போகக்கூடிய நாடகமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கே தாய் தந்தைகளுக்கு அவர்களுடைய உரிமை கிடைக்காத நேரத்தில் அந்த தாய் தந்தைகளை ஏமாற்றி அல்லது அவர்களை கொலை செய்வதற்கு முற்படுவதை போல் நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு தயாராகின்றார்கள். அவனுக்கு தெரியாது, வாழ்க்கை தெரியாது, உமாவோட எப்படி நடக்கணும், பாப்பாவோட எப்படி நடக்கணும், நானாவோட எப்படி பேசணும், இது யார் சொல்லிக் கொடுக்கணும்? நாம தான் சொல்லிக் கொடுக்கணும். மனைவிக்கு நாம தான் சொல்லிக் கொடுப்போம். அடுத்த விஷயம், கணவன் மனைவியினுடைய விடயத்தில் தங்களுக்கு மத்தியில எல்லா விடயங்களிலும் நாம் ஒன்று செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒன்று செய்யாமல் இருப்பதாக இருந்தாலும் சரி, நமக்கு மத்தியில ஒரு சமரச பேச்சுவார்த்தை இருக்கும் மனைவியோட. மற்றொரு விஷயத்தை மறைச்சு நான் சொல்றேன், நாம் ஏதாவது ஒன்றை நாம் இருவர் நம்மளோடு ஒன்றை இப்போது தேவையில்லை என்று முடிவெடுத்தாலும் கூட அது மனைவியினுடைய சமரசத்தோட. மனைவிக்கு இப்ப அது விருப்பம் இல்லை, நமக்கு இப்ப உள்ள தேவையில்லை என்று அவள் முடிவெடுக்க கூடாது. நாம் ஏதோ ரெண்டு பேரும் ஒரு விருப்பத்தின் பேரில், ரெண்டு பேரும் ஏதோ ஒரு காரணத்தின் பேரில் ஒரு முடிவுக்கு வரணுமே ஒழிய, ரெண்டு பேர்ல ஒருவர் ஆசைப்பட்டு மற்றவர் ஆசைப்படாமல் இந்த விடயங்களை நாம கையடிக்க கூடாது. கணவன் மனைவி என்று நாம் வந்து விட்டோம், நாம ரெண்டு பேரும் ஒரு ஒரு வண்டிலுக்குரிய இரண்டு சில்லுகள். ரெண்டு பேரும் அங்கால ஒரு சில்லு இங்கால ஒரு சில்லு ஓட துவங்கினா வண்டில் ரெண்டா உடையும், வண்டில் ரெண்டா உடைய துவங்கிடும். ரெண்டும் ஒரே பாதையில போகணும். அடுத்தது, பெண்களுக்கு வழங்கப்படுத்தணும் ஆண்களின் மீது உங்களுடைய கடமைகள் என்ன, நீங்க ஒரு கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன தெளிவுபடுத்தப்பட வேண்டும். கணவன் வழங்கி வச்சிருக்கணும், என் கணவனுக்கு என் மீது உள்ள கடமைகள் என்ன. முழு வேலைகளையும் பொம்பளோட தலையில போற்றப்படாது. விடியக ஒளிமினத்திலிருந்து படுக்கும் வரைக்கும் கிட்டத்தட்ட மெஷின் மாதிரி, மெஷின் மாதிரி. ஒரு ஆள் சொன்னார், உங்களோட பொம்புல உங்களோட குஷினிக்குள்ள இருந்து உங்களோட முன் ஹோலுக்குள்ள ஒரு நாளைக்கு எத்தனை மைல் நடக்காண்டு தெரியுமான்னு கேட்டேன். எத்தனை மைல் நடக்காண்டு சென்னதுக்கு போறதுதான் போய் பார்த்தேன், கிட்டத்தட்ட உண்மைதானே அது. இவ்வளவு நட பாவம் தானே, விடிஞ்சு ஒளிம்பினா தீ ஊத்திரத்துல இருந்து பிள்ளையில ரெடி ஆக்குறது, பிள்ளைய சுத்தப்படுத்துறது, டீ அங்கால சாப்பாடு, அது உடுப்பு, அது வாசல், உதவியாக இருக்கணும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பண்பு என்ன, தன்னுடைய வேலையை தான் செய்து கொள்வார்கள். தன்னுடைய பாதனியினுடைய பட்டி அறுந்து விட்டால் யார் தைக்கல, தான் தைப்பார்கள். வீட்டு வேலைகள்ல மனைவியோட உதவி ஒத்தாசையாக இருக்க வேண்டும். இது மாப்பிள்ளைக்கு எங்க அஞ்சரைக்கு ஆபீஸுக்கு போனா, இதை எட்டரைக்கு வந்தா எங்க மனைவியோட சேர்ந்து நீதானா என்று மனைவி என்று கேட்க வேண்டிய நிலைப்பாடு இருக்கும். பிள்ளைகள் ஒழுங்குறதுக்கு முன்னால வாப்பா வயலுக்கு போயிடுவார், மர வயலுக்கு போயிட்டு வாரத்துக்கு முன்னால பிள்ளைகள் படுத்திடும். எங்க நம்மட பிள்ளைகள் என்று தேட வேண்டி இருக்கும். எங்க நம்மட பிள்ளைகள், மனைவிக்கு நேரம் குடும்போ, பிள்ளைகளுக்கு நேரம் குடும்போ ஆக முக்கியம். இன்று பிள்ளைகள் வழிகட்டு போறதுக்குரிய பிரதானமான காரணம் என்ன, வாப்பா பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்கறல்ல. மனைவி மனைவியுடைய பக்கம் போறாரு என்ன, இவருக்கு ஆபீஸ் தான், ஒழுப்பினா ஆபீஸ்ல சிந்தனை, படுத்தாலும் ஆபீஸ், நித்திர கல்லை ஆபீஸ பத்தான் கதைக்கா இல்ல. வீட்டுக்கு வந்தா போனை ஓபன், வீட்டுக்கு வந்தா உன போனை ஓபன், ஓபன் போட்டு வச்சிரு போனை. இவனோ கோல் எடுக்கிறவருக்கு தெரியும், இவர் வீட்டை இருக்கார், போனை ஓன் பண்ண மாட்டார். இவர் தந்த வீட்டுக்கு வந்திருக்கார், இப்ப மனைவி உள்ள குட்டியில வேலையில தான் பாப்பார், எந்த போனுக்கும் ஆன்சர் பண்ண மாட்டார். ஆபீஸ் வேலையா ஆபீஸுக்கு வாங்கும், ஸ்கூல் வேலையா ஸ்கூலுக்கு வாங்கும். இது எந்த ஸ்கூல் பெய்து வீட்டை மனைவி மக்கள், இது என்னுடைய ஸ்கூல், அவர்களுக்கு டைம் கொடுக்கணும். 24 மணித்தியளவு மூணு காதுக்குள்ள நாலு போனை வச்சுக்கிருந்தா பிள்ளை வேலை பாக்குறேங்க, மனைவிட வேலை பாக்குறேங்க, கறிபுளி வாங்குறது எங்க, மனைவி என்ன செய்வா, ரோட்டால போறவனுக்கிட்ட மீனையும் இறைச்சியும் வாங்கி திங்குவா, மீனையும் இறைச்சியும் வாங்கி திங்க வேண்டிய காலப்போக்குல மனைவிக்கு மீன்காரன் மீன் கொடுப்பான், மீன்காரன் மீன் கொடுப்பான். இவர ஜென்மத்திலேயே இவர் மார்க்கெட்டுக்கு போயிருக்க மாட்டார், வேலை செய்யத்தான் போனும், தொழில் செய்யத்தான் போனும், ஒபிசி போகத்தான் போனும், ஸ்கூலுக்கு போகத்தான் போனும். வரைய நமக்கு ஒரு குடும்பம் இருக்குதே, என்ன சொல்ல வாரன், மனைவி மக்களுக்கு நேரம் கொடுங்கோ. பிள்ள ஓதுறாங்களா, படிக்கிறாங்களா, டியூஷனுக்கு போறாங்க, எந்த டியூஷனுக்கு போறாங்க, எங்கெங்க என்னென்ன வகுப்பு போறாங்க, எத்தனை மணிக்கு போறாங்க, எதுல போறாங்க, எப்படி வாராங்க, கவனிக்கிறல்லையே, கவனிக்கிறல்ல. எப்ப கவனிக்கிற தெரியுமா? பாப்பா எனக்கு இன்னாரம் முடிச்சுட்டாங்கோ இல்லாட்டி நஞ்சு குடிப்பேன் என்றதுக்கு போதுதான் பாப்பாக்கு ஞானம் பிறக்கும். எல்லாம் கேஸ் பாரம் ஆயிடுச்சு. எனக்கு இன்னாரம் முடிச்சுட்டா இல்ல இன்னாருக்கு கையில போத்தல் குடிச்சிருவேன் என்றதுக்கு போதுதான் ஞானம் பிறக்கும். எங்க போயிருக்கு புள்ள? புள்ள டியூஷனுக்கு போகல, நஞ்சு வாங்கத்தான் போயிருக்கு. இதான் இன்னைக்கு நடக்குது சமூகத்துல. ஆகவே பிள்ளைகளுக்கு நேரம் கொடுங்க. வீட்டை வந்தா போனை ஓ பண்ணுங்க. மனைவியோட சேர்ந்து வேலை வட்டியல செய்யுங்க, சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷம் என்பது கொஞ்ச நேரத்தை கழிப்பது என்பதல்ல சந்தோஷம். மனைவியினுடைய வேலைகளில் நாம் பங்கெடுப்பது, நம்முடைய வேலையில் மனைவி பங்கெடுப்பது, குடும்பத்து வேலையில் எல்லாரும் பங்கெடுப்பது சந்தோஷம். வீட்டுல மஷூரா பண்ணி செய்யுங்க. அடுத்தது, பெண்கள் பொதுவாக எடுத்ததுக்கெல்லாம் கணவனை சந்தேகிக்கிறார். கணவனும் எடுத்ததுக்கெல்லாம் சந்தேகம். எந்த கணவன் மனைவிக்கு மத்தியில சந்தேகம் என்று அந்த க்வெஸ்சன் மார்க் வந்துடுமோ, வாழ்க்கை நாசமா போயிட்டு, வாழ்க்கை அவுட். சந்தேகம் வந்துச்சோ எல்லாம் சிக்கல் தான். ஒரு ஆள் தொழிலையே விட்டுட்டேன், கவர்மெண்ட் தொழிலையே. ஏன் விட்டு கேட்ட? அது ஊட்டரிக்கணுமா? என்னத்துக்கு ஊட்டரிக்க? ஊட்டானே இல்ல இல்ல, அது கொஞ்சம் மனைவிக்கு காவல், மனைவிக்கு காவல். என்னடாண்டு உள்ளார விசாரிச்சா மனைவியோட சந்தேகம், மனைவியோட சந்தேகம். நான் கேட்க தோங்கினேன், டொய்லெட்டு போக்குள்ளே நீங்க சேர்ந்துதான் போறீங்களா அடிச்சு? எப்படி வாழ்க்கையை கொண்டு போறது? ஒரு மனிதனுக்கு பின்னால எவ்வளவு நோட்டம் இடலாம்? ஒரு ஆம்புல அவன் நாலு பேரோட பேசுவான். அவனுடைய தொழில் சம்பந்தமாக சில நேரம் நான்கு பெண்களோட பேச வேண்டி வரும். வெறுமா இல்லையா? சிலர் கடை வச்சால் ஆம்புலேயுக்கு மட்டும்தான் தொழில் செய்யறேன்னு தெரிய வருமா? ஒரு ஆள் சிலர் கடை வச்சிருக்க, எந்த கடைக்கு ஆம்புலேயர் மட்டும்தான் பெறவனுமெண்டா சரி வருமா? செண்டு நாளையால கடையை பூட்டிடுவோம். ஊருக்குள்ள ஒரு சிலர் கடை வச்சா 99 வருவாங்க, ஆம்புலேயெல்லாம் வருவாங்க. அவங்களோட கதைக்காம வாயப்போத்திக்கு வியாபாரம் பண்ணிடுமா? இல்ல, ஏதாவது. ஒருத்தர் ஆபீஸ்ல வேலை செய்யறார், அங்க ஆபீஸ்ல ஆம்புல பர்தா போட்டுக்கு வேலை செய்யலாமா? ஆம்புல பர்தா போட்டுக்கு வேலை செய்யலாமா? இவர் ஆட்டோ டிரைவர், ஆட்டோ டிரைவர் இந்த ஆட்டோல எந்த பொம்பளையிலும் முதலப்படாது சரி, ஒரு நோட்டீஸ் போட்டு கொண்டு ஓடலாமா? இல்ல, சந்தேகப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்திலையும் சந்தேகப்பட்டால் வாழ்க்கையில இன்பம் இருக்க மாட்டாது, அது தலாக்கில முடிஞ்சிடும். கணவனர் சந்தேகப்படக்கூடிய மனைவி சந்தோஷமாக வாழ மாட்டாள். இதனுடைய முடிவு என்ன தெரியுமா? இதனுடைய முடிவு பிள்ளைகள் இரண்டாக பிரியும். அதுல ஒரு கூட்டம் உமாவோட சேரும், இன்னும் ஒரு கூட்டம் பாப்பாவோட சேரும். கடைசியில அந்த குடும்பமே நீதிமன்றத்துக்கு ஏறி இறங்க வேண்டி வந்துடும். சமூகத்தில நாலு பேர் மதிக்கக்கூடிய குடும்பமாக இருந்த அந்த குடும்பம் சமூகத்தில நாரி போன பிள்ளை ஒரு பிளாலாக மாற ஆரம்பித்து விடும். நாரி போய் திரும்ப அவருடைய பேச்சுக்கள் கதைகள் குடும்பத்துக்குள்ளே பெரிய பிளவு உண்டாகிவிடும். ஆகவே என்னுடைய கணவன், என்னுடைய கணவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நான் அவரை நல்லெண்ணம் தான் வைத்திருக்கின்றேன். இது என்னுடைய மனைவி, அவளை பத்தி நான் நல்லெண்ணம் தான் வைத்திருக்கின்றேன். அதனால ரெண்டு பேரும் கண்மூடித்தனமாக இருப்பது என்பதும் கருத்து அல்ல, கண்மூடித்தனமாக இருக்கிறது என்பது அல்ல. கவனிக்க வேணும், கவனிக்கையும் வேணும். அது சந்தேக கண்ணாக இருக்கவும் கூடாது. இந்த சந்தேக கண்ணினால் அடுத்த விஷயம் என்ன? பெண்கள் ஆணிடத்தில் தலாக்கை வேண்டுவார்கள். எடுத்ததுக்கு எல்லாம் என்ன விட்டு போடு போவாப்பா, என்ன விட்டு போடு போ, என்ன விட்டு போடு போ, என்ன விட்டுப்பட்டு போண்டு எந்த பொம்பளை செல்றாவோ அந்த பொம்பளைக்கு வேறொரு மாப்பிள்ளை இருக்குங்கிறது தான் கருத்து. வேறொரு மாப்பிள்ளை இருக்கி சும்மா செல்ல இயலாது. ஆண் பெண்ணை விட்டு விட்டு செல்லலாம், அவனுக்கு பல பெண்கள் காத்திருப்பார்கள், ஆனால் பெண்ணுக்கு அப்படி செய்ய இயலாது. இடத்திற்கெல்லாம் தலாக்கை வேண்டுவதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கின்றார்கள். என்ன விட்டுட்டு போங்க, இவரும் கனாடு படுத்தீங்களா விட்டு போட்டு பேசிடுவார். இவரும் எடுத்ததுக்கெல்லாம் அதுதான் கதை, கனாடு படுத்தினா விட்டு போட்டு பேசிடுவேன். எவ்வளவு காலத்துக்கு சொல்லி கிடைக்க போறீங்க, விட்டு போட்டு போங்கிறதுன்னு சொல்லிடுவார். இப்படியே சொல்லி சரி நம்மளை போட்டு மிரட்டாம விட்டு போட்டு போங்க, நாங்க சந்தோஷமா இருக்கோம்ன்றார். அல்லாஹ்வுக்கு ஆகவும் வெறுப்பான ஒரு ஆகுமான காரியம் தான் தலாக். அது நம்மள வாழ்க்கையில பகடி மாதிரி பேச்சு. அடுத்தது, பெண்கள் தன்னுடைய உள்ளூடு, தன்னுடைய வீடு, தன்னுடைய பெட்ரூம், தன்னுடைய அறை, இந்த ரகசியங்களை மற்றவர்களுடன் பேசுதல், ஆண்களும் தங்களுடைய ரகசியங்களை மற்றவருடன் பேசுவதை தடுத்திருக்கின்றார். பொம்பளை நாலுகள் சேர்ந்தா ஹதீஸ்ல வந்திருக்கின்றது, ஒரு தடவை பல பெண்கள் ஒன்று சேர்ந்தார்கள். ஒன்று சேர்ந்து ஒவ்வொருத்தரும் அவர் அவர மாப்பிள்ளையை பத்தி கழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிய வந்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். என்னென்ன கதைக்கிற கதை, தன்னுடைய கணவனை பற்றி தான் மறைக்க வேண்டிய தனக்கு சொந்தமான விடயங்களை பேச ஆரம்பித்தார்கள். அது கூடாது, அது கூடாது. எது எது எப்படியாவது ஒரு மறைவான விஷயமோ அது மறைவாகத்தான் இருக்கணும். ஆம்பளையும் முஸ்பாத்தியாக சேர்ந்தா ஒரு ஹட்டு மத்து விளங்குறல்ல, எதை பேசணும் எதை பேசப்படா ஒன்றும் விளங்குறல்ல. கடைசியா என்னத்தையோ பேசி போய் அவன் அவனை பத்தியே பேசி முடிச்சுட்டுவான், அவனை பத்தியே பேசி முடிச்சுட்டுவான். ஆகவே அதை நாங்கள் தவிந்து கொள்ளணும் என்று வந்திருக்கின்றது. இதே போன்று சந்தோஷம் கொண்டாட்டங்கள், சந்தோஷம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட், அது அது ஒரு அருட்கொடை. மனித வாழ்வில் ஒரு கொண்டாட்டம் என்று உண்டாகுவது, அது சந்தோஷத்தை நாங்கள் கொண்டாட்டமாக கொண்டாடுவது. என்ன, மகன் ஸ்கூல்ல நல்ல ரிசல்ட் எடுத்துட்டான், ஓயில நல்ல ரிசல்ட், இப்ப அவனை என்ன செய்யணும், மோட்டிவேட் பண்ணணும், பண்ணணுமா இல்லையா, அவனுக்கு உற்சாகம் ஊட்டணும். அதுக்கு என்ன செய்யற, வாப்பா ஒரு பிரசன்ட வாங்கிட்டு வந்து ஊட்ட, உமா அம்மாவையும் உமா அப்பாவையும் காக்கா தம்பிமார் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பிள்ளைக்கு ஒரு பிரசன்ட். மகன் என்ன, எல்லாரும் என்ன செய்யறாங்க, அவனை வாழ்த்துறாங்க. ஏன், அவன் அவனுடைய முன்னேற்றத்தை கருதி. இது இதோடய நின்றுக்கோணும், இதோடைய நின்றுக்கோணும். இது அப்படியே தலைகளா மாறி பிறந்த நாள் கொண்டாட்டம், ஒரு அந்த கொண்டாட்டம், இந்த கொண்டாட்டம் என்று போய் இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும் எது வரைக்கும் கொண்டாட்டம் வந்துட்டு சொன்னால், அங்கால கூட்டத்தினர்கள் ஒரு பெண் அவளுடைய காலத்தை அடைந்து விட்டால் குளிப்பதை கூட முஸ்லிம்கள் கொண்டாடுகின்றார்கள், முஸ்லிம்கள் கொண்டாடுகின்றனர், மறைக்க வேண்டிய விஷயத்தை செய்கின்றார்கள். இன்றைய கொண்டாட்டங்கள் எல்லாம் வீண் செலவு. ஒரு ஆள் புள்ளட பர்த்டே கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் செலவழிச்சு எடுத்துக்கார், அடைய ஒரு மதரசாவை கொடுத்திருந்தா துவாவாலும் கிடைச்சிருக்கு. புள்ளட பிறந்தனால 15 லட்சம் ரூபாய் செலவழிச்சு சாப்பாடு, வீந்திரைய மிஸ்ராப். தனது திருமணம், பிறந்த நாள் கொண்டாட்டம், இன்னும் வேறு கொண்டாட்டங்களில் வீந்திரயம் செய்தல், வீந்திரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானின் கூட்டாளி என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றார். பிறந்த நாள் கொண்டாடுறது என்பது ஷரியத்தில் உள்ள ஒரு விஷயம் அல்ல, ஷரியத்தில் உள்ள ஒரு விஷயம் அல்ல. அதே நேரத்தில் ஒருவர் தன்னுடைய மகனுடைய பிறந்த தினத்தன்று வீட்டை 2 கோழி வாங்கி பொறிக்கார், இது சரியா தடுக்கையும் இல்லை. ஒரு கோழி ஆக்குறவர் அன்னைக்கு புள்ள பிறந்த 2 கோழியை வாங்கி பொறிக்கார், இது சரியத்தை ஹராமாக்கவும் இல்லை. என்னன்னைக்கு கூட ஊட்ட விஷயம், இன்னைக்கு எங்களை ஊட்ட மகன் பிறந்த, அதுக்காக நாங்க உமா அம்மாவையும் பாப்பா அம்மாவையும் அவையில கூட சாப்பாடு, அதுக்கு 2 கோழி பொறிச்சேன், வேற ஒன்றும் இல்லை, அவ்வளவு நான் வேற ஒன்றும் இல்லை. இது ஒவ்வொரு வருஷமும் சேரையில இல்லை, இதோட முடிஞ்சு ஒரு புறத்த குத்தம், இதோட சரி, இதோட சரி. இது ஒரு கொண்டாட்டம் அல்ல, இதுக்கண்டு ஒரு ஸ்டேஜ் அடிச்சு 40 பலூன் கட்டி அது செஞ்சு இது செஞ்சு அது தொங்க விட்டு இது தொங்க விட்டு அங்கால ஒரு வீடியோ இங்கால ஒரு வீடியோ அங்கால பிரசன் கொண்டாடுறாங்க. இது எங்கட மார்க்கத்திலையும் இல்ல, வேற எந்த மார்க்கத்திலையும் கிடையாது. இந்த கொண்டாட்டம் சரி வர மாட்டாங்க. அடுத்தது, வாழ்க்கையில எது சந்தோஷம் எது துக்கம் என்பது கூட இன்றைக்கு மக்களுக்கு தெரியாம இருக்கின்றது. சந்தோஷம் என்கிறது எது, கவலைக்குரிய விஷயம் எது என்பது கூட விளங்காம இருக்குது. ஒருத்தனை ட்ரெக் பண்றத சந்தோஷம் இங்க, அடே ட்ரெக் பண்றது சந்தோஷம் இல்ல, அவன் சாவுறான். ட்ரெக்கிங் பண்றது இல்ல, ட்ரெக்கிங் யூனிவர்சிட்டியில இருக்கு, இப்ப எல்லா இடத்தையும் இருக்கு ட்ரெக் பண்றது. சிலர் நினைக்கின்றார்கள் என்னன்னு சொன்னால், எங்கட வீட்டுல நடக்கக்கூடிய திருமணம், எங்கட வீட்டுல நடக்கக்கூடிய திருமணம் அது இந்த ஊர்லயே நடந்திருக்க கூடாது, வித்தியாசமா இருக்கணும். வித்தியாசம் வந்தா என்ன, ரெண்டு மாட்டை கொண்டாந்து கட்டுறா இல்லையே. திருமணம் வந்தா அவர் வருவார் இவர் வருவார், அவரத்தில் அக்குது முடிஞ்சு திருமணம் முடிஞ்சு. எது சந்தோஷம் என்று தெரியாது. பட்டாசு கொளுத்துறதை சந்தோஷம் என்று நினைக்கின்றார்கள், பட்டாசு கொளுத்துறத சந்தோஷம் என்று நினைக்கின்றார்கள். அது சந்தோஷம் அல்ல, அது எங்களுடைய மார்க்கத்துக்குள்ள உட்பட்ட விஷயமும் அல்ல. எது சந்தோஷம், சந்தோஷம் ஒரு காரியத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வழிமுறை பின்பற்றப்படுகின்றதா அது சந்தோஷம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைக்கு மாற்றமாக செய்யப்படுகின்றதா அது கவலைக்குரிய விடயம். இதை வழங்கிக் கொண்டா சரி, சந்தோஷமும் துக்கமும். ஊரறிய உலகம் அறிய திருமணம் நடத்துகிறார்கள், என்னுடைய திருமணம் அந்த ஹோல்ல நடக்கணும், என்னுடைய திருமணம் இங்க நடக்கணும் அங்க நடக்கணும். அங்க இங்க நடக்கிறதுல எந்த குத்தமும் இல்ல. செய்ய போற நீ ஏன் செய்கிறாய், இதுதான் நமக்கு தேவை. இன்ன செலவழிக்கிற காசால உனக்கு நன்மை கிடைக்குமா, இன்ன நீ செய்யற விஷயத்தால நீ பெருமையிலிருந்து தப்புவாயா, ஓமண்டா ஓகேதான், இல்லண்டா மாட்டிக்குவாய், இல்லண்டா மாட்டிக்குவாய். ஒரு திருமணம் நடந்துச்சு நம்மள ஊர்ல இல்ல வெளியூர்ல, அப்ப அவர் கொஞ்சம் இந்த அரசியலோட சம்பந்தப்பட்டது. ஆனா நீ அரசியலோட சம்பந்தப்பட்ட இல்ல, இல்ல நீ ஜனாதிபதியாக இருந்தாலும் உன பொண்ணுக்கு வழியாக நீ வந்திருக்காய், ரெண்டு சாட்சி வேணுமா இல்லையா, ரெண்டு சாட்சி வேணும். அந்த ரெண்டு சாட்சிக்கு ஒரு சாட்சியை வச்சிருக்காரு அவனோட கூட்டாளி ஒரு எம்பியே, அவனோட கூட்டாளி ஒரு எம்பியே, அவனோட பேர் என்ன பண்டாவோ ஹண்டாவோ தெரியும், அவனை வச்சிருக்கான் சாட்சியா. இது அவன் நினைக்கான் இது ஒரு சந்தோஷம், அடைய சந்தோஷமா. இது இந்த செய்தி கேட்ட உடனே நாங்க கேட்டோம், பக்கத்துல உலக்க மௌளை மாறி இருக்க இல்லையா பக்கத்துல, அதுக்கு சொன்னாலும் இருந்ததான் வாய் துறக்க இயலாது, வாய் துறக்க இயல. உண்மைதான் இதே பாவ மௌளை மார், வாய் தான் அவனை தொழில் பேய்த்திரு 5000 ரூபாய் சம்பளத்தோட, 5000 ரூபாய் சம்பளத்தோட வேலை சுற்றுவான் அவன், என்ன 5000 ரூபாய்க்கு 3 அங்கரும் வாங்கல. இப்ப சம்பளம் 5000 ரூபாய் தான், 1964 2012 வரைக்கும் மௌலவிக்கு அந்த 5000 தான் கிட்டத்தட்ட பகி இறங்கின மாதிரி, மாத்தவே இயலாது. மோதினுக்கு 4000, மௌலவிக்கு 5000, அதை கூட்டுறது கிட்டத்தட்ட ஹராத்த செய்யற மாதிரி. அதை கூட்டுறது ஒரு 500 ரூபாய் கூட கொடுத்தா நிர்வாகம் சும்மா தலைகளா நிக்கும், கண் இல்லையா உங்களுக்கு, உங்களுக்கு தான் கண் இல்லை. அவன் 5000 ரூபாய் எடுத்து எப்படி குடும்பம் நடத்துறேன், அவனுக்கு ஒரு பொண்டாட்டி இல்லையா, அவனுக்கு ஒரு பிள்ளை இல்லையா, அவன் அங்கல் வாங்குற இல்லையா, அவன் சீனி வாங்குற இல்லையா, அவன் கறி வாங்குற இல்லையா, இல்ல மாசத்துல ஒரு தடவையாலும் கோழி ஆக்குற இல்லையா வீட்டை, இதுக்குள்ள 5000 ரூபாய் கொண்டு போயிடுமா. உன்னுடைய குடும்பத்தை வழி நடத்துறதுக்கு உனக்கு ஒரு மாசத்துக்கு 60000 ரூபாய் தேவைப்படுது. அந்த மௌலையும் அவனுக்கு 3-4 மௌலை மறு பிள்ளைய கூடத்தானே அவனுக்கு கூட. இப்ப அவன் எப்படி குடும்பம் நடத்து, இதுக்கு அவன் 5 நேரம் இல்ல 6 நேரம் இங்க நிக்கணும் பள்ளியில, ஒரு நாளைக்கு 6 நேரம் பள்ளியில நிக்கணும், மையத்துக்கு நிக்கணும், கல்யாணத்துக்கு நிக்கணும், கட்டத்துக்கு நிக்கணும். வேற தொழிலும் செய்ய பாவமா இல்லையா, அதுக்குத்தான் பாவம் பண்ணுதா, அதுக்குத்தான் பாவம் பண்ணு. இந்த மாவை என்ன செஞ்சு வச்சிருக்காரு, எம்பியை கொண்டு போய் கல்யாணம் நடத்திக்கா, எம்பி ஆரண்டு பார்த்தா அவர் பண்டா விளங்க இல்ல கூட்டம். இதை சந்தோஷம் என்று நினைக்கிறேன், சந்தோஷம் இல்ல. இது சந்தோஷம் இல்ல, இது சுன்னத்துக்கு மாற்றம், இது கல்யாணம் கூடுமா குறவு? அன்புக்குரியவர்களே, அடுத்த கொண்டாட்டம், அடுத்த கொண்டாட்டத்தை பாருங்க. இது ஒரு புது கூத்து, இது இது உங்களோட ஊர்களில் இருக்கிறது இல்லையா? ஊர்ல நடந்துட்டு நான் சொல்றேன். மாப்பிள்ள இருக்காரு யூகேல, அவருக்கு வந்து கேடா ஊருக்கு, அவருக்கு வந்து கேடா ஊருக்கு. நீ அங்கே உண்ட பார்த்து முடிய, இல்ல அவருக்கு இங்கான உண்ட முடிக்கணும், இங்கே உண்ட முடிக்கணும். சரி முடிப்போம். எப்படி முடிக்கிற? நான் ஸ்கைப்ல வாரேன், நீங்க மௌலவி மாறலாம், உங்களோட ஸ்கைப்ல ஈயும். எங்களை ஊர்ல ஒரு மௌலவிக்கு இது ஸ்கைப் என்னன்னு தெரியா? அவரு கேட்டாரு, பாப்பா இது என்னடா இது புது முறை. டிவிக்கு முன்னுக்கு இருந்து அவர் கம்ப்யூட்டர்ல டிவி வேண்டியான் சென்னு, டிவிக்கு முன்னுக்கு இருந்து எப்படி நான் கல்யாணம் நடத்துறேன்? அப்புறம் நாங்க விளங்கப்படுத்தினோம், இது டிவி இல்லை இது கம்ப்யூட்டர். அவர் அங்கிருந்து ஸ்கைப்ல வார, இது இங்க ரெண்டு பேரும் இருந்துகிட்டு அக்குது நடக்குது. கூடாது இந்த அக்குது, கூடாது. ஏன் கூடாதுன்றதுக்கு உதாரணம் சொல்றேன். உங்களை காசிக்கு பேங்கோ சொல்லுவோம், நீங்க நின்ற ஊர்லாம் திறந்திருக்கீர். மேனேஜர் உங்களோட காக்காட மகன், மேனேஜர் அது உங்களோட காக்காட மகன் இல்லாட்டி உங்களை காக்காண்டு வச்சுக்கோங்க. மேனேஜருக்கு கால் பண்ணி சொல்றேன், காக்கா நான் இப்படி கொஞ்சம் நிக்கேன், தூரத்தில் நிக்கேன், பொத்தி இல்ல நிக்கேன். ஒரு ஆள் வருவார், இப்ப அவருக்கு எந்த அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 10,000 ரூபாய் காசு கொடுங்க. கொடுப்பாரா கூட காக்கா? சொந்த காக்கா, ஒரு உம்மோட வகுத்துல பிறந்தவர், கொடுப்பாரா? செல்லுவார், தம்பி நான் கொடுக்க பரவாயில்ல, நீ இந்த உம்மோட வகுத்துல பிறந்த குத்தத்துக்கு கொடுக்க, ஆனா இருந்தாலும் உடனடியா ஒரு கடிதம் ஒண்ட ஃபிக்ஸ் பண்ணு, ஒரு கடிதம் ஒண்ட ஃபிக்ஸ் பண்ணு. ஏன் காக்கா இல்ல நம்பிக்கை இல்லையா? உன்ன நம்பிக்கை தான், உடனே ஃபிக்ஸ் பண்ணு, அது ரூல்ஸ். ஒரு 10,000 ரூபாய் காசுக்கு உட பிறந்த சகோதரன் ரிலீஸ் பண்ண மாட்டான், பண்ணுவார் அவங்கள ஊர்ல பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும் போது திருமணம் என்பது இதை விட பெரிய ஒப்பந்தம். ஷரியத்தில் எந்த ஒரு ஒப்பந்தமும் கண்ணுக்கு முன்னால இல்லாமல் நடக்க முடியாது, நடக்க முடியாது. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இப்ப கல்யாணம் நடந்து முடிஞ்சு, ஸ்கைப்ல நடந்து முடிஞ்சு, அது ஆறு நடக்கலாமா சொல்லி அது எப்படியும் நடந்துச்சு. நடந்தா நடந்த பாட்டுக்கு இருக்கட்டுமே. இங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது ஊர்ல, அவருக்கு த்ரௌன் ஜோடிச்சு தனிய கல்யாணம் நடக்குது. இது என்ன கூத்துடா? இது ஏற்கனவே ஸ்கைப்ல நடந்ததுக்கு இன்னும் அந்த வருத்தம் தீரல, இது பொண்ணை மட்டும் வச்சு தனி கல்யாணம் நடத்துறதே, இது என்ன இது? இல்ல எங்களை கல்யாணம் கொஞ்சம் அது ரகசியமாக நடந்தது என்று சொல்லி ஆக்கள் கதைக்கப்படா? ரகசியமாக நடந்தது என்று ஆக்கள் கதைக்கப்படாடா? பள்ளியில செல்லுங்க, எல்லாருக்கும் தெரிய வரும். நீங்க என்ன செஞ்ச வேலை ரகசியம் தானே? நீங்க என்ன செஞ்ச வேலை என்ன ரகசியம்? இது எப்படி செய்யணும்? லண்டன்ல இருக்கிற மாப்பிள்ள ஒரு கடிதம் எழுதணும், இன்னாருடைய மகள் இன்னாரை நான் திருமணம் முடிக்க போகின்றேன், அதற்கு எனக்கு பகரமாக இன்னாரை நான் வக்கீலாக நியமிக்கின்றேன். சப்ஜெக்ட் முடிஞ்சு. இதான் சரியத்து செல்லுது. எவ்வளவு லேசாக கோர்ட்ல ஒரு வழக்கு பேசுறதுக்கு வக்கீல் நியமிக்கலாமண்டா? உண்ட கல்யாணம் முடிக்கிறதுக்கு மாப்பிள்ளைக்கு பதிலாக ஒரு வக்கீலை நியமிக்கிறதா? அதான் சரியத்து செல்லுது. இவனுக்கு பயம், அவனை வச்சு அவன் மாத்தி கூட்டிட்டு ஓடிடுவானு செல்லு. அப்படி இல்ல, சரியா செல்லுது. வக்கீல வைங்க, வச்சு கல்யாணத்தை முடிஞ்சு ஒரு பேப்பர்ல எழுதுங்க. அது ஓவர் த போன் இல்ல, டெலிபோன்ல இல்ல, ஸ்கைப்ல இல்ல, இன்டர்நெட்ல இல்ல, பேப்பர்ல வரணும். அது அவசரமா வரணுமா? இப்ப இருக்க அல்ஹம்துலில்லாஹ் ஃபெக்ஸ்ல போட்டுட்டா சரி உடனே வந்துடும். அந்த சிக்னேச்சர் வேணும். அதான் பேங்க் மேனேஜர் கேட்கிறார், உடனே ஒரு ஃபெக்ஸ் பண்ணுங்க. எனக்கு 10,000 ரூபாய் காசு ரிலீஸ் பண்ற, 10,000 ரூபாயில 10 ரூபாய்க்கும் அவர் கேட்பார் பேப்பர், 10 ரூபாய்க்கும் கேட்பார் அவர் பேப்பர். இது பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது ஊர்ல, பொண்ணுக்கு திரவண் ஜோடிக்கு. அதுக்கண்டு சில மொக்கணுகள் அங்க போய் இருந்துக்கிட்டு கல்யாணத்தை நடத்தி போட்டு வந்து இத மக்கள் சந்தோஷம் என்று நினைக்கின்றார்கள். சந்தோஷம் இல்லை, இது கவலைக்குரிய விஷயம், இது கவலைக்குரிய விஷயம். இது நடந்துவிடக் கூடாது என்பதற்காக சொல்லுகின்றேன், நடந்துவிடக் கூடாது. அடுத்த விஷயம், கணவனாக தேர்ந்தெடுக்கக்கூடிய, மருமகனாக தேர்ந்தெடுக்கக்கூடிய, மருமகளாக தேர்ந்தெடுக்கக்கூடிய வரை நாம் எப்படி தேர்ந்தெடுப்பது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண் நான்கு விடயங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுவார். அவளுடைய பணம், அவளுடைய அழகு, அவளுடைய வம்சாவளி, அவளுடைய தீன். நீங்க தீனுள்ள பொம்பளைய பார்த்து தெரிவு செய்யுங்க. இதை நம்முலாக்கள் வழங்குகிற அந்த பொம்பளைக்கு மட்டும்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல அகம்பளைக்கும் சேர்த்துட்டேன். இது பொம்பளைக்கு மட்டும் செல்லல, ஆம்பளைக்கும் சேர்த்துட்டான். பொம்பளை கிட்ட தீனை மட்டும் பாக்குற மாப்பிள்ள லண்டன்ல வேலை செஞ்சா தெரியுமா? இல்ல, ஆம்பளை கிட்டையும் தீனை பாருங்க. அவர் படிச்சிருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், நல்ல குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்கட்டும், இதெல்லாம் எப்ப பார்க்கணும்? முதலாவது தீன் இருக்காது பார்க்கணும். இன்றைக்கு அதிகமான தீன்தாரிகள் கூட, அதிகமான தீன்தாரிகள் கூட பாப்பாவும் உமாவும் தீன்தாரியாக இருக்கின்றார்கள் என்பதை வைத்து பிள்ளைய மாப்பிள்ளையா இருக்காங்க. பாப்பா அம்மா தீன்தாரியாண்ட பிள்ளைய தீன் இருக்கிறது கரெக்டா? பச்சை பிள்ளை பாப்பம்மா உடு, பாப்பம்மா இல்லையே மாப்பிள்ளையும் பொண்ணும் பொடிய நிலவா மாப்பிள்ள. அவனை பாரு, அவன் கூட்டாளி மாற பாரு, அவன் தொழிலை பாரு, அவன் வருவாய பாரு, அவன் எந்த மகல்லாவில் இருக்கான், அந்த மகல்லா வாசிகள்ட்ட கேளுங்க, இவன் தொழுகிறானா, இவன் என்னாலும் பழக்க வழக்கங்கள் இருக்குதா? இது அவ்வளவு அவள் ஒன்றுமில்ல. அவன் கொழும்புல வந்து இறங்கி ஒரு ஹையர் காரை கொண்டாந்தான், அவன் ஓகேதான். 2000 ரூபாய் கார் அப்ப அது 10 நாளைக்கு வச்சுக்கிறி, 11வது அன்றைக்கு நீ தான் காசு கொடுக்க வேண்டி வரும் பெட்ரோல் அடிக்கிறது. இதை நடக்கிறது ஏமாறுகிறார்கள். வெளிநாட்டு மாப்பிள்ளையில முடிக்காதங்க. ஏன் முடிக்கிறதுக்கு முன்னாள் தம்பி உங்களுக்கு அங்க புள்ளையல் இருக்காண்டு, உங்களுக்கு அங்க புள்ளையல் இருக்கா? இது ஒரு விசாரணையும் இல்ல, ஒரு விசாரணையும் அல்ல. நம்மட புள்ளவா, நம்மட பொம்பளை புள்ள, அதற்கு ஏதாவது ஒன்று நடந்துட்டேன்னு நாளைக்கு ஆறுகிட்ட போய் கெஞ்சிரு, ஆறுகிட்ட போய் கெஞ்சிரு. இன்னைக்கு எத்தனையோ பெரும்பெரும் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், பெரும்பெரும் ஊர்ல செல்வாக்குள்ளவர்கள் கூட உலகம் அறிய கல்யாணம் நடத்தி போட்டு எடுத்த மாப்பிள்ள கிட்டத்தட்ட ஒன்றுக்கும் உதவாக்கற இவனை வெட்டி துண்டாக்கணும் என்று செல்றாக்களும் இருக்காங்க. ஒன்றையும் யோசிக்கிறல்ல. முதலாவது பாருங்க, தீன் இருக்குதா? அவர் யூகேல இல்ல, அவர் ஆஸ்திரேலியாவுல வேலை செய்யட்டும், இல்லாட்டி அமெரிக்காவுல ஒபாமாவோட சேர்ந்து வேலை செய்யட்டும், நமக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல. தீன் இருக்குதா? ஃபஃபர் பிதாதி தீன், தீன் உள்ளவனை தெரிவு செய்யுங்க. மனைவிக்கு செல்லும், இப்ப ஒன்று நடக்குது, பெண்களுக்கு தெரிவு செய்யணும். நான் அண்மையில ஒரு கொத்துபா ஓதுறதுக்கு முன்னால என்னோட ஊர்ல ஒரு காவியை சந்திச்சேன். அவர்கிட்ட கேள்வி கேட்டேன், நம்மள ஊர்ல அவ்வளவு கல்யாணமும் பிரியிற கல்யாணம் எல்லாம் உங்கள்ட்ட பாரு, சேர்ந்த கல்யாணம் அங்க போறலையே, பிரியிற கல்யாணம் எல்லாம் உங்கள்ட்ட பாரு. நீங்க இன்னைக்கு சுருக்கமா 10 தகவல் தெரியணும் தெரணும். கல்யாணங்கள் பிரியறதுக்குரிய பிரதானமான காரணிகள் 10 தாங்கன்னா கொத்துபாவில போறோம். அப்ப அவரு ஒரு கிழமைக்கு முன்னால சென்ன, அப்ப அவரும் அழகா தொகுத்து கொண்டா தந்த. அதுல முதலாவது காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு பிரியக்கூடிய கல்யாணம், இன்றைக்கு நடக்கக்கூடிய அனைத்து அதிகமான திருமணங்கள் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் தானே கல்யாணம் நடக்கிற. அவர் சொல்றார், அதிகமான திருமணம் நடக்குதாம் பொண்ணுடைய உமாவுக்கும் மாப்பிள்ளோட பாப்பாவுக்கும். பொண்ணுட உமாவுக்கும் மாப்பிள்ளோட பாப்பாவுக்கும் தான் கல்யாணம் நடக்குது. என்னடா இது விலங்கல்ல எனக்கு என்னடுகள் என்னண்டா? பொண்ட உமாவுக்கும் மாப்பிள்ளையும் பிடிச்சிக்க தேவையில்லை, மாப்பிள்ளோட பாப்பா அம்மாவும் பிடிச்சிருக்கணும். அங்க மாப்பிள்ளோட பாப்பா உமாவுக்கு பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, பொண்ட உமாவும் பாப்பாவும் சூப்பரா இருக்கணும், நல்லா இருக்கணும். கல்யாணமா இருக்கு, கல்யாணம் நடுவுல இருக்கிற ரெண்டு பேருக்கும் இல்ல, கல்யாணம் அங்க மேல இருக்கிற ரெண்டு பேருக்கு. இப்ப கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாளையில பொண்ட வாப்பா உமாவும் எதிர்பார்த்தது என்ன? மாப்பிள்ளோட உமாவும் பாப்பாவும் சும்மா இப்படி இப்படி எல்லாம் இருக்கணும் எதிர்பார்த்தாங்களே, அது எத்தனை நாளைக்கு இருக்கும்? அந்த ஒரு கிழமைக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவனுக்கு இங்க வந்து படுக்கிறதுக்கு இல்லாடி அவனுக்கு அங்கே படுக்கிறது டைம் இருக்குமா? ஒரு சண்டெலும்பு என்ன பாரு, உங்களோட பாப்பா எங்கட ஊட்ட விரையும் இல்லையே, உங்களோட உமா எங்கட ஊட்ட விரையும் இல்லையே, எங்க வார எங்க போக டைம் இருக்கா? விடிஞ்சொலிமிதான் மகரிபுக்கு பாங்கு செல்லு, இப்ப விடிஞ்சொலிமிதான் மகரிபுக்கு பாங்கு செல்லு, உங்களோட விட்ட ஒவ்வொரு நாளும் வந்து போய்க்கிருக்கலாமா? எதிர்பார்த்தது கிடைக்கல, பொம்பளைய கூப்பிடி சொல்றாரு வா, நமக்கு இந்த கல்யாணமே தேவையில்ல, விட்டு போடும். அங்க மாப்பிள்ளைய கூப்பிடி சொல்றாரு, உமா எனக்கு இந்த குடும்பமே பிடிக்கல, விட்டு தள்ளு. பாவம் நடுவுல ரெண்டும் ஒரு பாவ மரியாதைகள். ரெண்டு பேரும் பேசிக்கொள்றாங்க, நாம என்னடி பாவம் செஞ்சு, நாம என்ன பாவம் செஞ்சு, நமக்குள்ள என்ன பிரச்சனை, ஏன் நாம காலிட்ட போகணும்? இது காலி சென்ற வார்த்தை. அவர் விசாரிச்சு பார்த்தாராம், இங்க பாருங்க உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் என்ன பிரச்சனை? பொன் செலிச்சாம் அவ்வளவு அழகாவல், எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை. மாப்பிள்ள சென்றாராம், பிரச்சினைக்கு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததே இப்ப ஒரு மாசம் தானே, ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப என்ன இவங்க வந்திருக்கிறேன், இவங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் முடிச்சிருக்காங்க. பிரதானமான காரணம் என்ன சொல்ல வாரன், அதிகமான மருமகள் தெரிவு செய்யப்படுகின்றால் உம்மாவுடைய விருப்பத்தின் பேரில், அதிகமான மருமகன் தெரிவு செய்யப்படுகின்றான் பாப்பாவுடைய விருப்பத்தின் பேரில். இல்ல, அப்படி அல்ல. மணமகன் மணமகளை பிடித்திருக்கின்றது என்றால் தீனை வைத்து கல்யாணம் நடத்த வேண்டியதான். இவங்க ரெண்டு பேரும் எப்படியாலும் போகட்டும். இதனால் அதிகமான தலாக்கு உண்டாகின்றது என்று அவர் விளங்கப்படுத்துகின்றார். ஆகவே ஒரு பெண்ணை தெரிவு செய்யும் போது, ஒரு ஆணை தெரிவு செய்யும் போது அங்க பார்க்க வேண்டிய முதலாவது விஷயம் தீன். சொல்லுறாங்களா, நோம்பு பிடிக்காங்களா, பேணுதல் இருக்கா, பக்குவம் இருக்குதா, பொம்புளை என்கிற பண்பு இருக்குதா, ஆம்புளை என்கிற என்ன ரோஷத்தனம் இருக்குதா, மன தைரியம் இருக்குதா, பெலம் இருக்குதா, சம்பாதிச்சு செலவழிக்கிறது இருக்குதா, மற்றவங்களுடைய தயவு இதெல்லாம் பார்க்கும். ரைட், ஆல் ஓகே. அவன் ஏழையாக இருக்கட்டும், படிக்காதவனாக இருக்கட்டும், சாதாரண தொழில் செய்கிறவனாக இருக்கட்டும், கூலி வேலை செய்கிறவனாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்க செல்லல. நிறைய நேரத்தில் சோழி பொருத்தமும் பார்க்க செல்லிருக்கி. படித்த பிள்ளைக்கு வல்லாம காரணம் கொண்டே விட்டா அது சோழி பொருத்தம் அல்ல. தீன்தாரிய பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி படித்த பிள்ளை அதிக ஸ்கூலுக்கு போகுது, டீச்சர் இல்லாட்டி பிரின்சிபல் இவர் வல்லாம போறார், அங்கால அவர் ஸ்கூலுக்கு போறார், இங்கே இவர் வயலுக்கு போறார், இது சரி வர மாட்டாரு, பொருத்தம் இல்லை. இது பொருத்தமும் பார்க்க சொல்லி இருக்கின்றது சரியத்தில். பொருத்தம் எதில பார்க்கணும், முதலாவது தீன பாருங்க, இரண்டாவது அவர்களுடைய அவர்களுடைய அந்தஸ்துல பாருங்க. அவர்களுடைய நாம முதலாவது பார்க்கிற அந்தஸ்து, டாக்டருக்கு டாக்டர், இன்ஜினியருக்கு இன்ஜினியர், லோயருக்கு லோயர், ஆசிரியருக்கு ஆசிரியர், இது பொருத்தம் அல்ல. அடுத்த விஷயம், பொண்ணுக்கு அடையாளம் போடுற, நான் கேள்விப்பட்டிக்க மாட்டுக்கு தான் அடையாளம் போடுறேன், மாட்டுக்கு குறி வைக்கிறேன் கேள்விப்பட்டி, குறி வைக்கிறேன் உங்களை பக்கம் எழுதுறேன், குறி வைக்கிறேன் மாட்டுக்கு, குறி வைக்கிறேன். அந்த மாடு இன்னமொரு வேண்ட மாட்டுக்குள்ள பூந்துடாம இருக்கிறதுக்கு, அப்படி பூந்தாலும் போய் லேசா பிடிச்சுக்கிட்டு வாரத்துக்கு. அது இன்றைக்கு மாட்டுக்கு குறி வைக்கிறது அப்படியே மாறி, இந்த மாப்பிளைக்கு இந்த பொண்டான் என்று முடிவு செஞ்சதுக்கு பின்னால போய் அடையாளம் போடுறோம். இந்த அடையாளம் போடுறது நசாராக்களுடைய வழக்கம், நசாராக்களுடைய வழிமுறை. அந்த அடையாளத்துக்கு ஒரு காப்பு, ஒரு சாமான், அது அதுக்கு செலவழிச்சு, அதுக்கு நெஞ்சிருந்து பஸ் பிடிச்சு பத்து பேர் போய் அங்க இறங்கி, அதுக்கு அவங்க என்னையாலும் சாமான் கொண்டாந்து, அதுல ஒரு பெட்டிஸ் குறைய கல்யாணம் நின்றுடும். கல்யாணம் நிக்கிற ஒரு பெட்டிஸ்ல, ஒரு பெட்டிஸ் இல்லாட்டி இங்கிருந்து போன கூட்டம் பத்து பேர் போயிருப்பாங்க, அந்த வீட்டில் மூணு பேர் தான் பொம்பளை இருக்காங்க, இல்லாட்டி ரெண்டு பொம்பளான்னு இருப்பாங்க. இந்த ரெண்டு பேரும் இந்த பத்து பேரை ஒரே நேரத்தில் கவனிக்கலாமா? நான் சொல்றதெல்லாம் நடந்த அவ்வளோ தான் சொல்றேன், இது சிரிக்கிற விஷயம் இல்லை. இங்கிருந்து பத்து பேர் அள்ளி போகிறேன், பத்து பேர் என்னத்தை எப்படி போகணும், எங்களை ராசா வீட்டு மாதிரி கவனிக்கணும். நாங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காராக்க அடையாளத்தோடு வந்திருக்கோம். அங்கே இருக்கிறாக்கள் ஒரு வயசு போன உமாவும், அந்த கல்யாணம் முடிக்க போகிற புள்ளட ராத்தாவும் தங்கச்சியும். இனி எவ்வளவு நேரம் மடிச்சு கட்டிக்கு நிக்கிற, அந்த பிள்ளைகள் தான் டீ ஊத்தோனும், அந்த பிள்ளைகள் தான் கேக்கும் பட்டோனும், அந்த பிள்ளைகள் தான் கிளாஸும் கழுவோனும், இந்த புஞ்சம் வந்து கதைச்சிக்கு மிரிக்கணும், எப்படிதான் செய்யற இது, செய்யலாமா? இனி இருக்கிறத தானே வைக்கணும். இனி பத்து பேரும் போயிட்டு வந்த போல, சீஸ், இந்த வீட்டுல பொண்ணு எடுக்கிறான், நாங்களும் போனோமே, எங்கள்கிட்ட கொஞ்சமாலும் கயாச்சிக்கிறீங்களே, எங்க கயாச்சிக்கிறீங்க உங்களோட, ஐயா கவனிச்சாங்களா எங்களை? சும்மா பெட்டி செய்யும் அந்த அந்த நாரின கடல டைம்ல வச்சு அனுப்பினாங்க. கல்யாணம் பஸ் அப்படியே, இந்த அடையாளமும் தேவையில்லை. பொண்ணை பார்த்துட்டீங்களா, பிடிச்சிட்டா உடனே கட்டு, நூலை கட்டு இல்லாட்டி தாலியை கட்டு, விஷயத்த முடி. இங்கிருந்து அங்க சாமம் போக தேவையில்லை, அங்கிருந்து சாமம் வர தேவையில்லை, அதை எண்ண தேவையும் இல்லை, அதை எண்ண தேவையும் இல்லை. எண்ணினத்தினால எத்தனையோ கல்யாணம் பிரிஞ்சிச்சு, எத்தனை எண்ணின கல்யாணத்தால். ஒருத்தனுக்கிட்ட ஒரு கல்யாணத்துல சம்சாவுக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க, யாரு மாப்பிள்ள பாட்டி. ஓ, மாப்பிள்ள பாட்டி பொன் பாட்டி ஆர்டர் கொடுத்திருக்காங்க. மாப்பிள்ள பாட்டி அங்க அவனுக்கிட்ட சம்சப் ஆர்டர் கொடுக்கல. ஏனென்றா மாப்பிள்ள பாட்டி அவன சம்சா பிடிக்கல, வேறு இடத்த ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அந்த கிடாவும் போய் சொல்லியிருக்கான் பொன் பாட்டிக்கிட்ட, எனக்கிட்ட சம்சாக்கு வந்தாக்கள் உங்களை பத்தி இப்படி 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 எல்லாம் கேட்டான். கல்யாணமே நின்றுச்சு சம்சாவோட, கல்யாணமே நின்றுச்சு சம்சாவோட கல்யாணம் நின்றுச்சு. அவன் சம்சாக்காரன் யோசிக்கையும் இல்லாடி நம்மளை சம்சா போடச்சோ, அதுவும் நின்றுச்சு. கல்யாணம் நின்று அவன் சம்சா எனக்கு, அதுவும் நின்றுச்சு. சின்ன சின்ன விஷயங்கள், சாமான் கொடுக்கல் வாங்கல் இருக்கிறதே, நம்ம ஆண்கள் தான் இதில் கவனமாக இருக்கணும், ஆண்கள் தான் கவனமாக இருக்கணும். திருமணம் பேசியாச்சா பிந்த தேவையில்லை, மூணு விஷயங்களை பிற்படுத்தாதவங்க. அதுல ஒன்று என்ன, மகளுக்குரிய அழகான மாப்பிள்ள கிடைச்சிட்டா பிற்படுத்தாதவங்க. வெளியில இருக்கக்கூடியவருக்கு கல்யாணம் பேசப்பட்டுட்டு சொன்னா செல்லுங்க பாப்பா மாப்பிள்ள விரட்டும் வந்து பார்க்கட்டும், பார்த்த உடனே நம்ம கல்யாணத்தை நடத்துவோம். இங்கிருந்து போட்டோ அனுப்ப, அது அவனுக்கு பிடிக்காம போக, வரும் அந்த போட்டோ திரும்பி வர மாட்டாரு. இப்ப அந்த போட்டோ எங்க, அந்த போட்டோ எங்க, எவ்வளவு பெரிய சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு, எவ்வளவு பெரிய சிக்கல்கள். அதுல ரொம்ப கவனமாக இருக்கும். அடுத்தது திருமண நிகழ்வின் போது சின்ன பிள்ளைகள், சின்ன ஆம்பளை பிள்ளைகளுக்கு தங்கம் அணிவிக்கிற, சின்ன ஆம்பளை பிள்ளை என்ன மகனுக்கு நீங்க தங்கம் அணிவிச்சிருக்கீர்கள், சின்ன பொடியும் தான், சின்ன பொடியும் சரி அவன் ஆம்பளை இல்லையா, சின்ன பொடியும் சரி அவன் முதல்ல அவனை பாருங்க கீழே ஆம்பளையா பொம்பளையாண்டு, அவன் ஆம்பளை. அப்ப ஆம்பளைக்கு போடுற ஹராம், சின்னவன் தான், என்ன சின்னவன் இல்லை அது ஹராம் தான், அவன் சின்னவனுக்கு போடாதவங்க. அவரை போட்டா காலட்டே இல்லை, அவன் திரும்ப போட தொங்கிடுவான், மன்னி செஞ்சிருவான், போட தொங்கிடுவான். பொதுவாக திருமணம் என்கிற தலையங்கத்துக்கு வரு திருமணங்கள்ல ஒன்றே ஒன்று மட்டும்தான் ஹலால், மத்தெல்லாம் ஹராம் தான். என்னது, பள்ளிக்குள்ள ஒரு காவி நடந்தா அது மட்டும்தான் ஹலால், மத்த அதுக்கு பின்னால உள்ள அவ்வளவும் ஹராம் தான். நடக்கிற கல்யாணம் இன்றைக்கு அப்படித்தான் இது. எந்த திருமணம், இது என்னுடைய முடிவு, இன்றைய நடைமுறையில இருக்கக்கூடியதை வச்சு சொல்றேன், எந்த திருமணம் காவின் வீடுகள்ல நடக்குமோ ஹோல்கள்ல நடக்குமோ அந்த திருமணம் எல்லாம் ஹராம் தான். ஏன் தெரியுமா, எல்லாமே ஆண்கள் பெண்கள் கலப்படும். உங்களை பகுதிகளில் ஒரு ஹோல் இருக்கும் என்றால், ஒரு திருமண மண்டபம் இருக்கும் என்றால், ஆண்கள் வேறையாக பெண்கள் செப்பரேட்டாக போகக்கூடிய அமைப்பு இருக்கும் என்றால் ஓகே. அப்படி இல்லாம வீட்டில் நடக்கக்கூடிய அனைத்து திருமணங்களும் கிட்டத்தில் முந்தினாத்தர் கல்யாணத்துக்கு போகணும், நடக்கிற கூத்தப்பாரு, இது ரோட், ரோட்டுக்கு இஞ்சால பள்ளி ட்ரஸ்டி போர்டு இருக்குது, பள்ளியில முக்கியமான ஆக்கள் படிச்சாக்கள் எல்லாம் ரோட்டுக்கு இஞ்சால, ரோட்டுக்கு அங்கால ஊடு, இஞ்சலை மாம்பிள அங்கலை மாம்பிள, பொம்பளை இதுக்குள்ள நடுவெல்லாம் போவாள். அந்த பொம்பளை கல்யாணத்துக்கு எப்படி வருவாள், மையத்தோட்டு குடு கொடுத்துக்கு வர மையா வருவாள். அவளுக்கு அண்டைக்கு மேக்சிமம் தனக்கிட்ட இல்லாட்டியும் பக்கத்து வீட்டுக்காரியாலும் ஒரு புடவைய நகையை வாங்கித்தான் வருவாள். ஏன் கல்யாண ஊடு, அவள் அண்டைக்கு உடுப்பாத உடுப்பு மர என்னத்துக்கு, அவள் உடுத்துக்கு வந்தா வாரவே இந்த புடவைய காட்டணும் என்று. யாருக்கு முன்னால போற, அப்படியே போய் அப்படியே போய் அப்படியே போய் அப்படியே, இதுக்குள்ளால வந்த ஒரு கூட்டம், அவ்வளோ பேரும் சாதாரண வயசுள்ள பிள்ளைகள், போக வழி தெரியாம நடுவாலேயே பேச்சுதுல, நடுவாலேயே பேச்சுதுல. இது முதலாவது ஆம்பளைகளுக்கு வழங்கணும், திருமணம் வீடண்டா பெண்கள் வருவார்கள். ஆகவே எந்த வீடுகளில் திருமணம் நடக்குமோ அங்கே இப்படியான மறைப்பு ஏற்படுத்தவில்லை என்றால் அந்த திருமணமும் ஹராம். அவர்த்த நாம் உட்கார்ந்து இருப்பதும் கூடாதுதான், அதிகமா அப்படித்தான் நடக்கு. மகன் விரும்புகிறான், மாப்பிள விரும்புகிறார், பாப்பா விரும்புகிறார், கல்யாணம் அக்கத்து நடக்கட்டும் பள்ளியில் பள்ளியில நடக்கட்டும் என்று விரும்புகிறார். உமா என்ன சொல்றா, இந்த மகன் கல்யாணத்தை நான் கண்ணால பார்க்கணும். நீ எங்க பார்க்க போறாய், கண்ணால வெளியே வரலாமா, வெளியே வரலாமா பாக்குறதுக்கு விரையல. அப்ப ஏன் உடுங்கலை நடக்கட்டும், அதுக்குள்ள ஒரு தாழ்வு சிக்கல், எந்த பிள்ளையோட கல்யாணம் பள்ளியில் நடக்கிறதுக்கு, என்ன இந்த வீட்டில் நடக்கிறதுக்கு வக்கி இல்லையா அப்படின்னு நினைக்கின்றார்கள். பள்ளியில் நடக்கிற ஆறுண்டா ஊர்ல சாதாரண ஒரு வசதி இல்லாத ஒரு ஏழை, அப்படி நடத்து அப்படி அப்படி அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய ஒரு கருத்து, உங்களுடைய திருமணங்களை பள்ளி வாசலில் அமைத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருமணம், அவரது பிள்ளைகள் திருமணம் எங்க நடந்தது? ஊட்டியா? பள்ளியில நடந்தது. ஆகவே திருமண விஷயங்கள்ல கடைசியாக அந்த திருமணத்துல இந்த த்ரௌன் அமைப்பு, பொண்ணை வச்சு ஒரு நெட் ஒன்று போடுவாங்க, கண்டிக்கலா? தன் போட்டுதான் நிக்கல த்ரௌன்ல. இந்த நெட் வந்து நசாராக்கள் அவர்களுடைய மணப்பெண்ணுக்கு போடக்கூடிய நெட்டன அது இன்றைக்கும் இருக்குது. நாமளும் நடத்தி முடிச்சிருப்போம் அப்படி கணக்க நெட் போட்டு. த்ரௌன் அமைப்பு நசாராக்களுடைய வழிமுறை. அங்க பாட்டு கச்சேரி, ஒரு காலம் இருந்துச்சு பொடி எனக்கு சுண்ணத்தை எடுத்தா மூணு நாளைக்கு படம் போடுறேன். இப்ப இல்ல, ஏண்டா எல்லாரும் வீட்டுலயும் மந்திட்டாரு. மூணு நாளைக்கு படம் போடுறேன், இங்க இருக்கோ தெரியா? மூணு நாளைக்கு பஜனை இல்லையா? பஜனை, மூணு நாளைக்கு பஜனை. என்ன பஜனை? பொடிய முடிச்சுக்கிறிக்க விடுவா. அரே, பொடிய முடிச்சுக்கிறிக்கிறதுக்கு ஒருத்தன் பக்கத்துல இருந்தா தெரியாது, நீ முடிச்சுக்கிருந்தா தெரியாது. பொடிய அவன் கால சுண்ணத்து வச்ச இடம் படாம இருக்குமே, அதுக்கு ஒரு பஜனை. அந்த பஜனையால ஏரியாவே அன்றைக்கு முடிச்சுக்கிறீங்க, ஏரியாவே முடிச்சுக்கிறீங்க. அங்க ஆம்பளை பொம்பளை எல்லாம் சேர்ந்து பாட்டு. நீ ஜாகிடியத்தான், அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானார். ஆகவே இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு முடிச்சிடலாம். இதனுடைய ஹேண்ட்பில் அவங்களுக்கு தேவையானவங்க அவங்கள்ட்ட ஃபோட்டோ காப்பி பண்ணி கொண்டிருக்காங்க, இன்ஷா அல்லாஹ் வாங்கிக்கோங்க. இது வந்து இது ஒவ்வொரு தலைப்பும் தனித்தனியாக பேசப்பட வேண்டிய தலைப்புகள். இது இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறதுனால நான் தொட்டு கொண்டுதான் போனேன். பல விஷயங்கள் தனித்தனியாக உலமாக்கல் தொகுத்து வந்து உங்களுக்கு பேசுவாங்க. பகுதல்ல மனைவரையும் பொருந்திக் கொள்வார்கள்.
For more lectures, visit slhub.com.